Thank you. ஹலோ சுவாமி, எழியாச்சு. ஹலோ
ஹலோ
சுவாமி, இருக்கடா சுவாமி, இருக்கடா. ஆரம்பிச்சுக்கலாம். எழியாச்சு.
வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத் போதம் தாத்பாத யுக்மதரதீருகபிருங்கராஜம் த்ரயந்த யுக்மகிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமஸ்ரீவாதயோகீஸ்வர உருபதயோரம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ உருபதயோ ஸ்ரீதேவேவாதிநாதகமலாவிரதநேசபூர்வாம் தீப்தாந்தராம் வகுலபூஷணநாதமுக்யை ராமானுஜப்ரபதிபிஹ் பரிபூஷிதாக்ரம் கோத்ரீம் ஜகந்தி குருபங்கிமாம் ப்ரபத்யே. என்னுயிரு தந்தளித்தவரை சரணம் புக்கோ யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் வெறும் போதோர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாசமுனி சுழகோபன் சேனையாசன் இன்ன முத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவழை அடைகின்றேனே. இன்னைக்கு நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனுக்கு பிறகு சிறிது காலம் நம்முடைய ஆசிரம பீடத்தை அலங்கரித்து எழுந்தருளியிருந்த மகாபிரபாவரான ஸ்ரீமத் மைசூர் ஆண்டவனுடைய திவ்ய வைபவத்தை நாம் அனுபவிக்கப் போகிறோம். அவருடைய தனியனை முதல்ல சேவிச்சுக்கலாம். ஸ்ரீமஸ்ரீவாதயோகீஸ்வரமுனி குருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமச்ருத்யந்த ராமானுஜேதி நிருபதே பிராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமச்ஸ்ரீவாத ராமானுஜ முனிமபரம் வஞ்சயே ஜ்ஞானவாத்திம். நம்முடைய சுவாமி தேசிகன் தன் சம்பிரதாயத்திலே ஆச்சாரியர்களை பற்றி அருளி செய்யும் போது ஏற்பட்ட ஆச்சாரியர்கள் இருக்கும்போது நமக்கு எந்த காலத்திலும் எந்த பரம்பரையிலும் கூட அந்த முன் சமயத்திலே அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் இருந்தார்களே, இப்பொழுது நாம் என்ன செய்வோம் என்றெல்லாம் கலங்க வேண்டாதபடிக்கு அவ்வப்போது பெருமாள் நல்ல ஆச்சாரியர்களை சிருஷ்டித்து கொண்டே இருந்து நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார் என்று சாதித்தார். சிறுபயனில் படியாத தகவோரெம்மை சேர்க்க அடைக்கலங்கொண்ட திருமால் தானே ஒரு பிறவி எழுத்து எழியா வானில் வைக்கும் மனமே நீ மகிழாதே இருப்பதின் கொல். உருவதனக் குறைக்கேன் இங்கிருக்கும் காலம் ஒரு பிழையும் பூதாத உணர்த்தி வேண்டி பெறுவதெல்லாம் இங்கே நாம் பெற்று வாழ பேரடிமையால் ஏதன் திகழில் நீயே சிறுபயனில் படியாததகவோர் எம்மை சேர்க்க அடைக்கலங்கொண்ட திருமால் தானே மறுபிறவி அழித்து அழியாவானில் வைக்கும் பெருமான் நிச்சயமாக நல்ல ஆச்சாரியர்களை நமக்கு கொடுத்து மோட்ச சாம்ராஜ்யத்தை நமக்கு கைவசப்படுத்தி கொடுப்பான். ஆதலாலே மனமே நீ மகிழாதே இருப்பதின் கொள்கு ஏன் வருத்தப்படுற என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்து சமாதானப்படுத்தி சொல்லிக் கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். அதுல இந்த ஆச்சாரியர்களை பத்தி அழகான ஒரு அடைமொழி சொன்னார். சிறு பயனில் படியாத தகவோ தன் சந்தோஷம் தன்னுடைய வாழ்க்கை தன் குடும்பம் தன் ஐஸ்வர்யம் தன் பெருமை என்று இதையே நினைச்சு நினைச்சு லோகத்திலே எல்லாரும் ரொம்பவும் அல்லல் பட்டு போறா சிரமப்பட்டு போறா. அதுல என்னென்ன ஏதாவது கொஞ்சம் சுயலாபம் இருந்ததுன்னா அதையே பெரிய வாழ்வா நினைச்சு எத்தனையோ இழந்து போறா. ஒரு வறுமைன்னு வந்தா அந்த வறுமைக்கு பயந்து கொண்டு சம்பிரதாயம் வேண்டாம் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா போறோம் என்று நினைச்சு எல்லாத்தையும் நல்ல விஷயங்கள்லாம் விட்டு தூரம் ஓடி போயிடுறா. ஆனா ஆச்சாரியாளாக பெருமாள் அவதரிப்பிக்கிறவா அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக பெரிய விஷயத்தை இழக்கிறதில்லை என்று சுவாமி தேசிகன் திருவுள்ளப்பட்டு சாதிக்கிறார். இந்த சிறு பயனில் படியாத தகவோர் என்று இந்த வார்த்தையை சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தியை நினைக்கச்சு நிறைய மகான்கள் ஞாபகத்துக்கு வரா. அதில் ஸ்ரீமன் மைசூர் ஆண்டவனை அவசியம் நினைச்சுக்கும்படியா இருந்தார் இந்த சுவாமி. சிறு பயனில் படியாத தகவோர் தனியாக்கும் அவருக்கு ஒரு சுயநலமே தெரியாது. தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப அதுக்காக கவலைப்பட்டுக்க மாட்டார். தன் குழந்தைகள் என்ன பண்ணுவா தன் குடும்பம் என்ன பண்ணும்னு ஐஸ்வர்யம் வேணுமே கொஞ்சமாவது கையில் பணம் இருந்தால் தானே ஜீவிக்க முடியும் என்று அந்த கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதுக்காக எத்தனையோ பேர் சம்பிரதாயத்தை விட்டுட்டு அனுஷ்டானத்தை விட்டுட்டு ஞானம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு எப்படியெல்லாம் விட்டு போறா. ஆனால் சுவாமி பரம ஏழ்மையிலையும் அது ஒரு ஏழ்மைன்றதே ஒரு ஐஸ்வர்யம் போலே இருந்தது சுவாமிக்கு. அது ரொம்ப பாராட்டி எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அப்பேற்பட்ட ரொம்ப பரிசுத்தமான ஆத்மாவான ஸ்ரீமத் மைசூர் ஆண்டவனை பற்றி இன்னைக்கு நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். மைசூர் ஆண்டவன் ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனை போலவே தான் அநேகமாக சகல விஷயத்திலையும் ஒரு சமானமான வைபவம். திருக்குழந்தை ஆண்டவன் பிரச்சாரம் பண்ணுறதுல ஜெகத் பிரசித்தராய் சஞ்சாரம் பண்ணி பாரதமெல்லாம் அப்படி ஒரு பிரபலமான கீர்த்தி மூர்த்தியாக எழுந்தருள் இருந்தார்ன்றது அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமானவர் தானே ஒழிய மற்றபடி பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. திருக்குழந்தை ஆண்டவனுக்கு அவதாரம் 1907 1909 மைசூர் ஆண்டவனுடைய அவதாரம். அதனால திருக்குழந்தை ஆண்டவனுடைய சமகாலத்திலேயே சகல விதமான ஆச்சாரிய சம்பந்தங்களையும் பெற்றவர் சுவாமி. அதே போல ஞான சம்பாதனங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான். ஒரு 2 வருஷம்தான் வித்தியாசம். இவர் ஆவணி உத்தரம் ஆவணி உத்தரத்தில் 1909 திருவவதாரம் பண்ணினார். இவருடைய தோப்பனார் அவர் அந்த காலத்திலேயே ரொம்ப விசேஷமான வைதிக வித்வான் என்பதாக பேர் இருக்கு கிருஷ்ணமாச்சார்னு சொல்வது. வாழலாம் ஹரிஹரபுரம் என்றதான க்ஷேத்திரத்தை சேர்ந்தவாளாம். இது மைசூர் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடியது. 1909 அவதாரம் சுவாமி அவதாரம் கௌண்டின்ய கோத்திரத்தில் கர்நாடக தேசத்தில் நரசிம்மபுரம் தாலுக்கா என்று அதில் காவிரி கபில நதி ரெண்டும் சேர்ற ரொம்ப நதி சங்கமம் உள்ளதான புண்ணியக்ஷேத்திரம். அது நதி இருந்தாலே புண்ணியம் என்று சொல்றது. ஆறு பாயும் க்ஷேத்திரம்னா அந்த க்ஷேத்திரம் விசேஷம்தான். அது அதில் ரெண்டு நதி சங்கமிக்கிற இடம்னா இன்னும் ரொம்ப பாரத தேசத்திலேயே அந்த மாதிரியான க்ஷேத்திரங்களுக்கு மகத்துவம் அதிகம். அதில் விசேஷமான காவிரி, கங்கையில் புனிதமான காவிரி என்று ஆழ்வார் தொடர்புடைய ஆழ்வார் நினைச்சா போல, காவேரியும் இந்த கபில நதியும் சங்கமிக்கிறதான க்ஷேத்திரம் அது சோசலைன்றதான ஊர் அங்கே இருக்கு. அநேகமாக சுவாமி இந்த சோசலைன்ற கிராமத்திலேயே பல காலம் எழுந்தருள் இருந்தார். இவருக்கு ஒரு சின்ன வயசுலேயே ஒரு கஷ்டம், இவ்வளோ மகா வித்வானாக இருந்து நல்ல பரம வைதிகராக இருந்து எல்லாரும் கொண்டாடும்படியாக இருந்த நல்ல வம்சத்தில் இவர் அவதரிச்சிருந்தாலும் திருத்தவப்பனார் சீக்கிரம் பரம உதிச்சுட்டார் பாவம். அந்த காலத்தில் திருத்தவப்பனார் எழுந்துட்டா, அதுவும் சாமானிய குடும்பங்களில் வறுமை என்பது சொல்ல முடியாத அளவாக இருக்கும். இப்பொழுது இருக்கிற பாரத தேசத்திலே பல பேருடைய பல குடும்பங்களில் இருக்கிற ஐஸ்வர்ய ஸ்திதி என்பது அது 60 100 வருஷம் முன்னாடி இப்படி இல்லை. குடும்பத்தை ரட்சிக்கிறவா இல்லைன்னாலே, அதுவும் ஏழ்மையான குடும்பங்களிலே ரொம்ப திண்டாடி போயிடுவார். சுவாமிக்கு அந்த ஒரு பெரிய கஷ்டம். இவருக்கு கூட 2 பேர் சகோதரால் 2 பேர் சகோதரிகள், மொத்தம் 5 பேர் குடும்பம், அம்மா எல்லாரையும் சிறு வயசுலேருந்தே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சுவாமிக்கு இருந்தது. ஏன்னா என்ன பண்ணுவார் பாவம், சின்ன வயசில் குழந்தை என்ன பண்ணுவான் சுவாமிக்கு. அதனால் ஐயோ பணம் பணம் அப்படின்னு பயந்து கொள்ள வேண்டியதான ஒரு அந்த ஒரு துர்குணம் சுவாமிக்கு ஏற்படலை. அது ஏதோ பகவத் அனுகிரகம் தான் சொல்லணும். அந்த ஏழ்மையிலேயே ஆகார சௌகரியம் இல்லாமல் இருந்தாலும் கூட ஞான சம்பத்து, அது இயற்கையாக எப்படி துளசிக்கு பரிமளம் போலே சுவாமிக்கு ஞான சம்பத்து இருந்ததுனால இப்படி படிச்சுன்னு வந்தார். அப்புறம் மைசூரில் மகாராஜா அவருடைய சம்ஸ்கிருத பாடசாலையில் படித்தார். அபாரமான சாகித்ய ஞானம் சுவாமிக்கு சின்ன வயசில். அப்படியே சுவாமி சின்ன வயசுல 7 8 வயசுலேயே பெரிய கவி ஆயிட்டார் அவர். அது அந்த மாதிரியான ஒரு அனுகிரகம் எல்லாம் சரஸ்வதி கடாட்சத்தினால ஹயக்ரீவ கடாட்சத்தினாலே வரக்கூடியதை ஒழிய சாமான்யமாக வரவே வராது. எத்தனையோ வருஷம் வாசிக்கிறவாளுக்கெல்லாம் கூட கவிதை என்பது ரொம்ப கஷ்டம் வராது. சுவாமிக்கு சின்ன வயசுலேயே கவிதை, 7 8 வயசுல சம்ஸ்கிருதம் வாசிக்க ஆரம்பித்த வயசுலேயே வாக்கில் கவிதை வர ஆரம்பிச்சுடுச்சு. அந்த மாதிரியான ஒரு பூர்வ ஜென்ம சுகிருதமுடைய சுவாமி நம்ம சுவாமி மைசூர் ஆண்டவன். சாகித்ய சிரோமணி வாசித்தார். சாகித்ய சிரோமணின்றது சம்ஸ்கிருதம் லாங்குவேஜில் சிரோமணி. சாகித்யம்னா எல்லாரும் சங்கீத சாகித்யத்தை நினச்சிப்பா, ஆனால் இந்த வித்வான்கள் கோஷ்டியில் சம்ஸ்கிருத வித்வான்கள் கோஷ்டியில் சாகித்யம்னு சொன்னால் அந்த சம்ஸ்கிருத லாங்குவேஜினுடைய பாண்டித்யத்துக்கு சாகித்யம்னு பேர். சுவாமி சாகித்ய சிரோமணி வாசித்தார். வாசித்ததுக்கப்புறம் திருப்பியும் மேற்கொண்டு ஒரு பட்டம்னு வாங்காமல் எப்படி பல பட்டம் வாங்கிறது இந்த காலத்தில் வழக்கமாக இருக்கோ, அதே மாதிரி சுவாமியும் ஒரு பட்டத்துக்கு மேலே வாங்கணும் அப்படின்னா வியாக்கரண சிரோமணி வாசித்தார். அப்படி வியாக்கரண சிரோமணி 2 சிரோமணி வாசித்தார். இதெல்லாம் சுமார் அந்த 14 15 வயசில் வரக்கூடியதான வித்வத் இதெல்லாம் எப்படி வாசிச்சுருக்கச்சு. அப்போ அந்த பரகாலஜியர் அபிநவ ரங்கநாத மகாதேசிகன்னு ரொம்ப உத்தமமான சுவாமி எழுதியிருந்தார். அந்த சுவாமியினுடைய பாண்டித்யமும் அந்த சுவாமியின் அனுஷ்டானமும் ரொம்ப அபாரமானது. சுவாமி ரொம்ப பரம பரிசுத்தரான மகாத்மா, ஆச்சாரிய லட்சணங்கள்லாம் பரிபூர்ணமா நிறைஞ்சிருந்தவர் அபிநவ ரங்கநாத மகாதேசிகன். அந்த சுவாமி இந்த சுவாமிகள் இருந்த காலத்துல நிறைய பேர் தமிழ்நாட்டிலிருந்து கூட அந்த சுவாமியினிடத்துல போய் அன்வைக்கணும், அவர் திருவடியிலே காலட்சேபம் கேட்கணும்னு ரொம்ப பாரிப்போடே இருந்து சுவாமியினிடத்திலே போய் அன்வயிச்சவா. அந்த மாதிரியான பிரகால சுவாமி அந்த மகான். அந்த சுவாமியினுடைய அனுஷ்டானம் கேட்டாலே ரொம்ப அபூர்வமாக இருக்கும். விடியற் காலத்தில் 4 மணிக்கு எழுந்தாருன்னா திருப்பியும் நாள் பூராவும் அந்த ஆச்சாரிய கிருத்தியத்தை அத்தியுத்தமாக பண்ணிட்டு பரகால மண்டத்தினுடைய நிர்வாகத்தையும் ரொம்ப அத்தியுதமாக பண்ணிட்டு திருப்பியும் ராத்திரி ஒரு 10 மணிக்கு திருப்பியும் சயனிச்சா திருப்பியும் 4 மணிக்கு எழுந்துருவார். அந்த மாதிரியாக சுமார் 42 வருஷ காலம் இந்த சுவாமி ஒரு நாள் கூட ஒரு லோபமும் இல்லாம அந்த பரகால மடத்தினுடைய பெருமையும் அந்த சுவாமி அப்படி நிர்வகிச்சுண்டு சிஷ்யன் எங்க பாரத தேசத்துல எங்க இருந்தாலும் பரகால சுவாமினா கைய கூப்பும்படியான பெருமையோடைய மகாபாண்டியத்தோடு வந்தவர்கள் இருந்தார். அந்த சுவாமியினுடைய அந்த பரிபூர்ண கட்டாட்சம் நம்ம ஆச்சாரியன் மைசூர் ஆண்டவனுக்கு பூர்வாசிரமத்துல கிடைச்சது. இந்த குழந்தை இவ்வளவு மேதாவியா இருக்கான், நல்ல பாண்டித்யம், சுயமாவே பாண்டித்யம் வருதே இந்த குழந்தைக்கு. இந்த குழந்தைக்கு நாம் ஏதாவது ஒத்தாசை செஞ்சு கொடுக்கணும், பாவம் பையன் ஏழையா இருக்கான் என்று சுவாமி ஏதோ ஆகார வசதி பண்ணி கொடுத்தார். ஆகார வசதி இவருக்கு மாத்திரம் பண்ணி கொடுக்கல, அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். இவருக்கும் இவருடைய குடும்பத்துக்கும் பண்ணி கொடுத்தார். அதுதான் அது அந்த பரகால சுவாமியினுடைய பெரிய திருவுள்ளம், விசாலமான திருவுள்ளம் என்று பார்த்தாலும் கூட அப்பேற்பட்ட திருவுள்ளத்தை தன் பக்கத்திலே ஈர்த்து கொண்டு அனுகிரகிக்கும்படியா பண்ணினது சுவாமியினுடைய அந்த ஒரு தேஜஸ். சிறு குழந்தையா இருக்குச்சேவே மகானா வரக்கூடியவர்தான அந்த ஒரு அடையாளம். அதுக்கு மேலே அது எல்லாரும் சின்ன வயசுலயே இவ்வளவு பாண்டித்யமா இவ்வளவு மேதையா என்று ஆச்சரிக்கும் ஆச்சரியப்படும்படியான வித்வத்து எல்லாம். அதுபோல அத்தனை பேரிடத்திலும் பழகிற அந்த சௌலபியம், ரொம்ப பணிவு. என்ன சத்தான பையன், என்ன சத்தான குழந்தை. இந்த குழந்தைக்கு நம்மால ஏதாவது உபகாரம் செய்ய வேண்டாமா அப்படின்னு தானே ஆசைப்படும்படியா இருந்தார் சுவாமி. அந்த மாதிரி ரொம்ப சத்தான குழந்தையா இருந்தார் சுவாமி. அதனால பரகால சுவாமிக்கு பரம பிரீத்தி சுவாமியினிடத்துல. அதனால இன்னும் பரகால சுவாமியினுடைய அனுகிரகம் கிடைச்சதுனால கொஞ்சம் சௌரியமா இருந்தார். கொஞ்சம் சௌரியம்ன்றது ஆகார சௌரியம் தான், ஆனா வித்தியில தானே சுவாமி சிரமப்பட்டார். சுவாமி வித்வான்களத்தை அப்போ என்ன வாசிக்க முடியுமோ எல்லாம் ஆசையா வாசிச்சார். இப்படி கொஞ்சம் வயசாச்சு கன்னட பண்டிட் அப்படின்னு கன்னட பாஷையிலே பாண்டித்யமாயி கன்னடத்திலே கவிதை எழுதுற அளவுக்கு, எப்படி சம்ஸ்கிருதத்திலே கவிதை என்பது இயற்கையிலேயே சுவாமிக்கு ஏற்பட்டதோ அதே போல கன்னடத்துல கவிதை எழுதுறதுன்றதான ஒரு சாமர்த்தியம் வந்தது. கன்னடத்துல முடிச்சா விட்டு அத்தோட முடியல, பாரதத்துல ஹிந்தி பாஷைக்கு தான் பெருமை இருக்கு என்று, அதுவும் கர்நாடக தேசத்திலே ஹிந்தி பரிச்சயம் அதிகம், அதனால ஹிந்திலையும் பண்டிட்டானர். இப்படி யோகியதைகள் எல்லாம் மேல மேல சேர்க்க ஆரம்பிச்சார். அது எவ்வளவுக்கும் காரணம் அடிப்படை என்னன்னா, அது ஞானமானது சகஜமா வளர்ந்துட்டு வந்தது. அதுதான் அது ஆச்சாரியாளுடைய ஒரு பெருமை. பேசிகன் அதான சாதிச்சார். சிறுபயனில் படியா தொடக போர் எம்மை சேர்க்க அடைக்கலம் கொண்ட திருமால் தானே ஒரு பிறவி அழித்து அழியா வானில் வைக்கும் மனமே நீ மகிழாதே இருப்பதென் கொள். அல்ப பிரயோஜனங்களுக்கு என்று புத்தியை செலவழிக்காம ஈஸ்வரன் கொடுத்ததான புத்தி அது சத் விஷயத்திலே பிரவர்த்திக்கணும், பகவத் விஷயத்தை நினைச்சுட்டு இருக்கணும், அது மேல மேல சத்வோத்தரமா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதும் அதை அபிவர்த்திச்சு கொண்டதும் இதெல்லாம் ஆச்சாரியாளுக்கு பெருமாள் அனுகிரகிச்சு நடத்துறதான பெரிய ஒரு லோகத்துக்காக பெருமாள் அப்பேற்பட்ட. எப்படி ஒரு நல்ல செடியை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா, ஒரு நல்ல மரத்தை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா, அதுக்கு உண்டான பிரயத்தனத்தை விக்கிரமன் எப்படி அது படுவானோ அது போல அழ்வார் சொல்லும் போது பத்தி உழவன் பழம் புனத்து அப்படின்னு. பெருமாளே ஒரு விவசாயி தான், எப்படி விவசாயி நல்ல செடி கொடிகளை மரங்களை வளர்க்கணும்னு பாடுபடுவானோ அது போல நல்லவர்களை பெருமாள் அபிவிருத்தி பண்ணணும்னு பார்க்கிறார். அதுலேயும் சிரேஷ்டமாக எல்லாருக்கும் உபகாரம் மனுஷியாளாயிருந்து தானே செய்ய முடியாததை மனுஷ்ய வேஷத்திலே ஆச்சாரியாளை உருவாக்கி அவளிடத்திலே அனுப்பிரவேசம் பண்ணி அவளை கொண்டு மனுஷர்களோடே மனுஷர்களா பேச வச்சு கலந்து கொண்டு அவளும் நம் நெருங்கும்படியானதான ஒரு ஒரு மனுஷ வேஷமான ஆச்சாரியரை பெருமாள் உண்டாக்கி கொடுக்கிறார். அதனால அப்பேற்பட்டவாள் வளரும் போது அப்படித்தான் ரொம்ப பரிசுத்தமாக அவளுடைய வாழ்க்கையே அந்த மாதிரி தான் அமையிறது. அதை மைசூர் ஆண்டவனிடத்திலே பார்த்தோம். அது கன்னட பண்டிட்டு என்று அந்த கன்னட பாஷையும் படித்தார், ஹிந்தி பாஷையும் படித்தார், ஏற்கனவே சம்ஸ்கிருதத்தில் நல்ல அபாரமான ஞானமாக இருந்தது, வியாக்கரண சிரோமணி வாசித்தார், இன்னும் நல்ல கவிதையாக இருந்தது, அனுஷ்டான பொருளாக இருந்தார். எல்லாத்தையும் விட சம்பிரதாயத்திலே ரொம்ப விசேஷமான ஊற்றத்தோடு எழுதியிருந்தார். இதுக்கெல்லாம் மேலே பரகால மடத்திலே இருந்து பரகால சுவாமியினுடைய கிருபையினாலே பரகால சுவாமியினுடைய சகாயத்தினாலே இவருக்கு குடும்பமே போஷணம் பண்ணி அந்த மாதிரி இருந்தாலும் சுவாமிக்கு அது அடிப்படையிலே இருந்த உள்ளூர இருந்த ஒரு பெரிய ஒரு மகத்தான விஷயம் என்னன்னா ஆண்டவன் சம்பிரதாயம். அது மகத்தான சம்பிரதாயம். பெரியாண்டவன் சோசல கிராமத்துக்கு ஏழி அனுகிரகிச்சு அத்தனை பேரையும் ஆச்சாரியன் என்றால் பெரியாண்டவன், பெரியாண்டவன் திருவடி சம்பந்தம் பெற்றா நமக்கு ஆத்மா ஜீவிக்கும் என்று அந்த பெரியாண்டவனுடையதான அந்த ஒரு அந்த மகிமை இருக்கு. அந்த சோசல கிராமத்துல வல விரிச்சா போல இருந்தது அது. பெரியாண்டவன் அங்க யாத்திரையா எழுந்தருளின போது சில காலம் சோசனையில் எழுந்தருளியிருந்தார்னு பெரியாண்டவனுடைய சரித்திரத்திலே சேவிச்சோம் இல்லையா. அது பெரியாண்டவனுடைய அந்த அந்த யாத்திரை அந்த சுவாமியை சேவிச்ச அந்த மகான்கள் அவள் அந்த குடும்பத்தில் இருந்த அந்த ஆசிரம பக்தியானது அசைக்க முடியாம இருந்தது. இப்பவும் கூட சோசல கிராமத்தில் ஆசிரமத்தில் ஈடுபட்டவா ஆசிரமம்னா அந்த ஆச்சாரிய பக்தியோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்திதி இப்பவும் இருக்கு சோசல கிராமத்தில். ஸ்ரீமத் ஆண்டவன் திருக்குழந்தை ஆண்டவன் சாதிச்ச போது சொன்னாரு, ஆ பக்கத்துல ஹெம்பிகைன்னு ஒரு கிராமத்துக்கு அங்கே போனோம், அந்த இடத்துல ஒரு ஆத்துல அந்த ஆத்து அந்த அங்கே ஒரு ஆத்துல பெரியாண்டவன் அங்கே ஏழி தங்கி இருந்த ஆத்துல இன்னமும் அந்த 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 கிரகத்தை கொஞ்சமும் மாற்றாமல் ஆண்டவன் ஏழி இருந்துதான் அந்த சன்னிவேசம் அப்படியே இருக்கணும்னு அக்கம் பக்கத்துல எல்லாம் பெரிய பெரிய வீடுகளா போயிடுத்து. ஆனா இந்த அந்த ஆத்தை சேர்ந்தவா இன்னும் பெரியாண்டவன் எழுந்திருந்த இடம்னு அந்த இடத்தையும் அந்த பெரியாண்டவன் வழக்கமாக ஆசனம் போட்டு அமரக்கூடிய இடத்தை இன்னமும் கூட கோலம் தெளிச்சு தெளிச்சு கோலம் போட்டு வழக்கு ஏற்றி வச்சு அதை தினமும் சேவிச்சுட்டு இருக்கா. அந்த சன்னிவேசத்தை சேவிச்சாலே மெய் சிலிர்க்கிறது, கண்ணில் ஜலம் வந்தது எனக்குன்னு திருக்குழந்தை ஆண்டவன் அவர் சரித்திரத்திலே பார்த்தோம். அது மாதிரி திரு பெரியாண்டவன் சரித்திரத்தில் இந்த விஷயத்தை சொன்ன மாதிரி ஞாபகம் அடி எனக்கு. அப்படி அந்த பெரியாண்டவன்னா அந்த மகான் எழுந்தருள் இருந்ததான அந்த ஸ்பெல் அப்படின்னு அந்த ஸ்பெல் ஆனது அப்படியே நிலைச்சு இருந்தது சோசல கிராமத்தில். அந்த சோசல கிராமத்திலே அதனால பெரியாண்டவனிடத்திலே தான் திருவடியில் அன்வயிக்கணும்னு ஆசையோட வா திருத்தோப்பனார் எழுந்திருந்தார். அதே மாதிரி அன்வயிச்சுருந்தார் அன்வயிச்சிருந்தார் அத சுவாமியும் அது மனசில் அப்படியே வச்சிருந்து பரகால அந்த பக்கத்திலே இப்போ ஏற்பட்ட உபகாரம் பண்ண பரகால சுவாமிக்கு பரவகால சுவாமியினிடத்திலே அன்வயிச்சு விடலாம். இனிமேல் ஆசிரம சம்பிரதாயம்னா எங்கேயோ இருக்கு, அதுவும் போக்குவரத்துக்கு வசதி இல்லாத சுவாமி, ஏதாவது ஒரு ஏதோ வண்டி வசதி வச்சுண்டு மைசூரில் இந்த சோசலை கிராமத்திலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்துருவாரா, எப்படி வருவார் சுவாமி? அதுவும் அந்த காலத்தில் இதெல்லாம் ஒன்றும் சாத்தியம் இல்லை. வந்தால் சுவாமி நடந்து தான் வரணும், அதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் தெம்பு கிடையாது, அந்த பைசா கிடையாது, அவ்வளவு ஏழ்மை. பரம ஏழ்மையிலையும் ஆச்சாரியன் பெரியாண்டவன் தான், பெரியாண்டவன் திருவடியில் அன்வயிச்சுவாதான் நமக்கு ஆச்சாரியன்றதான அந்த ஆச்சாரிய பக்தியில் அப்படியே அசையாமல் இருந்தார். சில பேருக்கு உண்டு அந்த ஒரு ஒரு நிஷ்டை உண்டு. ஆச்சாரியன் என்றால் ஆச்சாரியனை மாற்றிக்க கூடாது, ஆச்சாரியரை மாற்றிக்கிறதுன்றது தப்பு என்றதான ஒரு நிஷ்டம் உண்டு. இதை பல பேர் பல விதமாக தப்பாக புரிஞ்சுக்கிறா, ஆச்சாரியனை மாற்றிக்கலாமா மாற்றிக்க கூடாதா என்றெல்லாம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தமான கதை சொல்லணும்னா அந்த திரிசங்கோனுடைய கதையை காட்டுறார் வால்மீகி பகவான் ஸ்ரீமத் ராமாயணத்தில். நமக்கு என்று ஆச்சாரியன் சித்தமாக எழுதியிருக்கும் போது அந்த ஆச்சாரியனை மாற்றிக்கிறதுன்றது தப்பு, அதனாலே பெரிய பாபம் உண்டு, அது சாபம் கூட கிடைக்கலாம்னு காட்டுறார் திரிசங்கு சரித்திரத்தில். திரிசங்கு வசிஷ்டரிடத்துல கேட்குறான், வசிஷ்டராலே முடியாதது கிடையாது, என்ன இந்த சொர்க்கலோகத்துக்கு என்னை இப்படியே அனுப்பி வைக்க முடியாதா? வசிஷ்டரால முடியாதது ஒன்று உண்டா? எத்தனையோ பேரை வசிஷ்டரே சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கார், அப்பப்போ இந்திரனை பார்க்குறாரு அவனும் வந்துட்டு போகிறான், இப்படி இருக்குச்சே என்னை சொர்க்கலோகத்துக்கு அனுப்பி வைக்க முடியாதா இவரால் என்று அவன் வசிஷ்டரிடத்துல கேட்குறான். அப்போ வசிஷ்டர் சொர்க்கலோகத்துக்கு சாமான்யமாக எதனா ஒரு காரியமாக போயிட்டு வருதுன்றது கூட முடியலாம், ஆனால் சாஸ்வதமாக இந்த தேகத்தை விட்டுட்டு சொர்க்கம் இந்த அங்கே போய் ஒரு வாழ்க்கையாக வாழறதுன்றது முடியாது அவனுக்கா. இந்த தேகத்தை விட்டுட்டு அந்த லோகத்திலே போய் வேற தேகத்தை எடுத்துட்டு தேவதையாக வாழறது சரிப்படலை. நான் ஏன் இன்னொரு தேகத்தை எடுத்துட்டு போய் வாழணும்? அதுக்கு இந்த தேகத்தோட நான் இப்படியே இந்த மாதிரியே நான் தேவலோகத்திலே வாழத்தான் எனக்கு மனசுல ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சுட்டான். செத்து போய் தேவலோகம் போறதுன்றது புண்ணியத்தினாலே எல்லாருக்கும் உண்டு. ஆனா இப்படியே நான் செத்து போய் இன்னொரு தேகம் எடுத்தா நான் இன்னொருத்தனா ஆயிடுற மாதிரின்னா எனக்கு உணர்ச்சி வருது. அந்த உணர்ச்சியோட நான் எதுக்கு தேவனா போகணும்? இந்த உணர்ச்சியோட நான் திரிசங்குவாவே போகணும். நான் வந்து வசித்தர்கிட்ட வசித்தர் சொன்னாலே இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி கேட்காதரா. ஏன்னா கோடி கோடி கல்பமாக இதுதான் தர்மம். இது தேவலோகத்துல போய் வாழணும்னா அதுக்கு வேண்டியதான ஒரு ஜென்மா கிடைச்சிதான் போகணுமே ஒழிய இந்த ஜென்மாவிலே போய் சாஸ்வதமா தேவலோகத்துல இருந்துக்கலாம்ன்றதெல்லாம் இதெல்லாம் எத்தனையோ விபரீதமான தத்துவம் இது என்று சொல்லி பார்த்தா கேட்கல. ஏன்னா அவரால் முடியாததில்லை. அவர் பண்ணி வைப்பார் திருசங்குவுக்கு. ஆனால் இப்படி ஒருத்தரை அனுப்பிச்சா அடுத்த இன்னொருத்தன் வருவான், என்னை எப்படி அனுப்பணும்னுவான், அப்புறம் இப்படி அனுப்பணும்னுவான். இது வசட்டு இருக்கு, இதே வேலையாக போயிடும். அப்புறம் மாட்டேன்னு சொன்னால் இப்போ திருசங்குவோட தகராறு வந்த மாதிரி இன்னொருத்தரோட இன்னும் தகராறு வரும். இல்லை சரி போனால் போகிறதுன்னு சொல்லிவிட்டு இவா நாலு பேரை அனுப்பிச்சுட்டு கண்காணாமல் வசட்டர் போயிடுவார். அப்புறம் இந்த தொந்தரவு தாங்கலை, என்னடா போகிறவன் வரவனெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு வந்து தொந்தரவு பண்ணுறான்னு. சரி இவர் போனான்னா அடுத்தது அவா ஆச்சாரியாவை கேட்க ஆரம்பிச்சிருவா, இன்னும் வசிட்டர் அனுப்பிச்சாரே உமால முடியாதா அப்படின்னு. அப்புறம் அது இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனையாக போயிடும். அவரால் முடியுமோ முடியாதோ, முடியலன்னா என்ன ஆச்சாரியன்னுவோம். இதெல்லாம் சரியாக வராது. எதுவும் சிருஷ்டி கிரமத்தில் இருக்கிற தத்துவத்தில் நாம் நடுவில் புகுந்து ஒரு மாற்றத்தை செய்யறது தப்புன்னு வசிட்டர் எல்லாம் ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் சொன்னார். அவனிடத்துல ஜெய் திருஷங்கோ இதெல்லாம் சரி வராது, நான் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னார். உடனே பார்த்தா இவன் என்ன ஆச்சாரியர், இவர் இது கூட செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறார். அவரால் முடியலன்னா சரி ஐயோ பாவம் முடியாததை கேட்குறோம்னு. முடிஞ்சதை காரியம் முடிஞ்ச காரியத்தை செஞ்சு கொடுக்க கூட முடியாமல் இவர் என்ன அன்னிலேருந்து ஆச்சாரியன் இவர், இவருக்கு எத்தனையாக்கும் இவரை நாம் புரஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் வாண்டாம் இன்னொருத்தர்கிட்ட போகலாம்னு இங்கேருந்து போனான் இல்லையா. இப்படி அடம் பிடிச்சு கொண்டு பிடிவாதம் பிடிச்சு கொண்டு நல்ல ஆச்சாரியன் கையில் இருக்கச்சே இன்னொரு ஆச்சாரியன்கிட்ட போனால் விஸ்வாமித்திரர்கிட்ட போனார், அது இன்னும் பெரிய விஷயமாக போய் அப்புறம் ஏதோ பெரிய சாபம் ஏற்பட்டு போச்சு இல்லையா. வசிஷ்ட புத்திரர்களே சபிச்சு விட்டு ஆச்சாரியனை விட்டுட்டு இன்னும் ஆச்சாரியன்கிட்ட போனேன் அது எப்படின்னு. அதனால் ஆச்சாரியரை விட்டு ஆச்சாரியர் மாறக்கூடாது என்பது நமக்கு நல்ல ஆச்சாரியர் இருக்கச்சே அவரை நம்ம ஆசிரியிக்கும்படியானதான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கச்சே அவரை விட்டுட்டு இன்னொரு ஆச்சாரியன் கிட்ட போகிறது என்பது மகா தப்பு. ஆனால் அதிலே அதே நமக்கு ஆச்சாரியரும் இல்லை, நம்ம ஆச்சாரிய பரம்பரைக்கு ரட்சகமான ஒரு நல்ல சம்பிரதாயமும் இப்போது கைவசம் இல்லை, என்ன பண்ணலாம், ரொம்ப கிடைக்காத தூர தேசங்களிலே இருக்க ஆச்சாரியால் என்ன செய்யலாம் என்று பார்க்கச்சு ஆத்மாவை வீணடிச்சுக்க கூடாதுன்றதுனால ஒரு புது ஆச்சாரியரிடத்துல விவரத்தை சொல்லி இப்படி ஆக்கும் அப்படியானாலே நம்ம என்னுடைய ஆச்சாரியரிடத்துல ஆசிரியிக்க முடியல, இல்லை ஆச்சாரிய பரம்பரையில் ஆச்சாரியால் இல்லை விட்டு போச்சு என்று உண்மையை சொல்லி கொண்டு ஆசிரியிச்சா அது தப்பே கிடையாது. ஏன்னா ஆத்மா பிழைக்கணும், ஏற்றுக்கிற ஆச்சாரியரும் விசாரிச்சு தான் ஏற்றுக்கணும். என்னப்பா உங்கள் பரம்பரை என்ன, உங்கள் மனுஷால் யார், உங்கள் குடும்பத்துக்கு பொதுவான ஆச்சாரியன் யார் என்று கேட்டு ஏற்றுக்கணும். அப்படி இல்லாமல் ஆஹா வா 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 அப்படின்னு ஆஹா அந்த அடுத்த ஆச்சாரியருக்கு இருக்கிற கும்பலையெல்லாம் நம்ம பக்கம் திருப்பிக்கணும் என்று இதெல்லாம் சொன்னால் தேசிகன் பல இடத்துல சாதிக்கிறார். ஸ்பர்தா விப்ளவ விப்ரலம்ப பதவி வைசேஷிகா தேசிகா என்றெல்லாம் சொல்கிறார். போட்டிக்குன்னு ஆச்சாரியகம் பண்ணக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறார். அந்த மாதிரியான ஆச்சாரியர்களிடத்துல தான் போய் மாட்டிக்கவும் கூடாது. தேசிகன் எல்லா விஷயத்துக்கும் நமக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கார். அதில் ஆச்சாரியரை மாற்றிக்கிறது என்று வந்தால் அனன்யகதியாக போனால் ஆச்சாரியரை மாற்றிக்கலாம், இல்லைன்னா ஆச்சாரியரை மாற்றிக்கிறது மகா தப்பு. இதுதான் அங்கே ஸ்ரீமத் ராமாயணத்திலே வால்மீகி பகவான் பல தர்மங்களை காட்டச்சு இந்த தர்மத்தையும் கதையாக சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நம்ம சுவாமி விஷயத்தில், நம்ம சுவாமி மைசூர் ஆண்டவன் விஷயத்தில் இவர் ஹரிகரபுரம் கோபாலாச்சார்னு பூர்வத்திலே திருநாமம். இந்த ஹரிகரபுரம் கோபாலாச்சார் சுவாமி சிறு குழந்தையாக இருக்கச்சிலேருந்து அன்னம் முதல் கொண்டு ஆக சௌகரியம் கொடுத்து படிப்புக்கும் இடம் கொடுத்து எல்லாம் உபகாரம் பண்ண பரகால சுவாமியரிடத்துல சிவ நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்த ஆச்சாரியனா சேர்ந்து அன்வயிச்சிருக்கலாம். ஆனால் இல்லை, நம்ம ஆச்சாரியன் இருக்கார், ஆச்சாரியன் ஆச்சரியமாக எழுதியிருக்கார். அப்போ எழுதியிருந்தவர் அப்போ தேரெழுந்தூர் ஆண்டவன், நம்ம ஆச்சாரியன் ஆச்சரியமாக எழுதியிருக்கார். அவரோட தூரத்தில் இருக்காருன்றதுனாலே அந்த தூரம்ன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ஆச்சாரியனை மாற்றிக்க கூடாது என்று அந்த சின்ன வயசில் அந்த சுவாமிக்கு அதெல்லாம் அப்போ இப்போ ஏற்பட்ட யோஜனைகள்லாம் ஒரு சத்தான யோஜனைகள்லாம் அதுவும் அகதியாக இருந்தபோது அது ரொம்ப அந்த சுச்சுவேஷனை நினச்சி பார்த்தோம்னா யாராக இருந்தாலும் மாறதான் மாறியிருப்பா. அகதி ஒன்றும் ஆகாரத்துக்கு வசதி கிடையாது, ஒன்றும் கையில் பைசா கிடையாது, ஏதாவது ஒரு ரயில் பிடிச்சி ஏதாவது ஒரு இல்லைன்னா ஒரு வண்டியை கிண்டியை பிடிச்சுண்டு எங்கேயாவது ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம், தேரன் ஆண்டவன் இருக்கிற இடத்துக்கு போகலாம்னா அதுக்கெல்லாம் ஒன்றுமே வழி இல்லாத சுவாமி. ஆனால் இருந்தாலும் ஆச்சாரியன் கிட்ட தான் அன்வயிக்கணும், ஆண்டவன் கிட்ட தான் அன்வயிக்கணும். நம்ம பரம்பரை ஆச்சாரியால் நமக்கு பெரியாண்டவனுடைய மகத்தான மகிமையாச்சு, அப்பேற்பட்ட வம்சம் அதை நாம் இழக்கக்கூடாதுன்னு ஒரே பிடிவாதமாக இருந்து, அதுவும் அந்த பிடிவாதமும் ஏதோ வயசான காலத்துல எல்லாம் இல்லை, ஆண்டவன் உருவாடி ராஜர் திருக்குணந்த ஆண்டவன் அது எல்லாமே பரிகாசம் எல்லாமே அதுலேயும் ஒரு விஷயம் இருக்கும். ஒரு சுவாமி வந்தாராம், குடும்பத்தோடு வந்தாராம், அந்த சுவாமிக்கு சதாபிஷேகம் ஆயிடுத்து, வந்து சேவிச்சாராம், இந்த மாதிரி சதாபிஷேகம் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம், அப்படியே ஆச்சா அப்படின்னு சொல்லி அனுகிரகிச்சாச்சு. அனுகிரகிச்சா விட்டு பெரிய குடும்பமோடு வந்திருக்காரோ இல்லையோ, நாளைக்கு சமாசிரேணம் ஆச்சாரியன் அனுகிரகிக்கணும் அப்படின்னாராம். சரி பார்த்தாராம், எல்லாம் சின்ன நண்டு சுண்டு எல்லாம் வந்திருக்கு, அதே மாதிரி சின்ன வயசு பெரிய நடுத்தர வயசு எல்லாரும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை யாருக்கு சமாசிரேணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரவுண்டு பார்த்தாராம் ஆண்டவன். அந்த பெரியவர் சொன்னாராம், அடியனுக்கு தான் பண்ணணும்னாராம். அது மாதிரி 80 வயசுக்கு மேலே தான் சமாசிரேணத்துக்கே வரக்கூடியவா கூட இருக்கா ஆண்டவன் சொல்லி ரொம்ப சிரிச்சாச்சு. நான் பரவாயில்லாம் ஏதோ சின்ன பசங்களுக்கு ஏதோ கேட்க போறாருன்னு நினைச்சா, அவர் அடியனுக்கு தான் பண்ணணும்ன்றார், இவரே 80க்கு மேலே வந்திருக்காருன்னா இவர் பசங்களுக்கெல்லாம் எப்போ பண்ணி வைக்க போறாரோ தெரியல அப்படின்னு. அது மாதிரி அப்படிலாம் ஏதோ வயசான காலத்தில் அப்புறம்தான் ஒரு விவேகம் வந்து, ஐயோ ஆச்சாரியன் எவ்வளோ வயசானாலும் நமக்கு அவர் தான் ஆச்சாரியன் அப்படின்னு வர, அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த அறிவுரம் கோபாலாச்சார சுவாமி 13 வயசுல மைசூர்லேருந்து நடையா நடந்து வந்த ஸ்ரீரங்கத்துக்கு, அது சொல்லணும். ஏன்னா தேரவந்தூர் ஆண்டவன் இடத்துல ஆசிரியக்கணும், அது என்ன அந்த அந்த உறுதியும் அந்த சின்ன குழந்தை அந்த காலத்துல ஒன்றும் பந்தோபஸ்து கிடையாது நான் தேசம் அப்பெல்லாம் நடையா நடந்து வந்தார். எந்த வழியா நடந்து வந்தாரோ தெரியல, சத்தியமங்கலம் வழியா வந்தாரா இல்லைன்னா இந்த பக்கம் பெங்களூர் திருப்பதி காஞ்சிபுரம் வழியாக வந்தாரான்னு தெரியல. ஆனால் நடந்து வரவாளாக இருந்தால் மைசூர்லேருந்து சத்தியமங்கலம் வழியாக தான் வருவாள், அந்த வழியாக தான் அவளுக்கு ஓரளவு கொஞ்சம் கிட்டன்றதுனால அப்படி தான் வருவாள். எந்த வழியாக வந்தார்னு அடியா எனக்கு தெரியாது, நடந்து எழுதினார். நடந்து எழுறது என்ன, எவ்வளோ தூரம் நடந்து காட்டு வழியாக எழுறது, எப்படி தான் அந்த குழந்தைக்கு மனசு வந்ததோ, ரொம்ப யாருக்கு கேட்டாலும் புல்லரிக்கும். சார் ஆண்டவன் இடத்துல ஆசிரியக்கணும்னு இவர் இருந்த இடமுமே கூட ஒரு பெரிய ஆச்சாரியன் இருந்த இருக்கிற இடம் அது, பரகால சுவாமி அபாரமான கீர்த்தி அவருக்கு. பரகால சுவாமி இருந்த காலத்தில் அவருக்கு ஈடாக இன்னொரு ஆச்சாரியனை நினைக்கிறதுக்கு கூட சில பேர் ஒத்துக்க மாட்டா, அந்த மாதிரியான கீர்த்தியோடு இருந்த பரகால சுவாமி. அந்த சமயத்தில் சுவாமி தேரவந்தூர் ஆண்டவர் இடத்துல நம்ம ஆச்சாரியால் நல்லா ஆச்சரியமாக எழுதியிருக்கா, பெரியாண்டவனுடைய பரம்பரையாச்சு என்று அப்படி எழுதினார் அவர் ஹரிஹரபுரம் கோபாலாச்சார். இதெல்லாம் நினச்சி பார்த்தா இன்றைக்கி இருக்கிற சௌகரியத்தில் இவ்வளோ வசதிகள் வந்து இவ்வளோ ஆச்சாரியம் சஞ்சார ஃபெசிலிட்டிலாம் வந்து ஆச்சாரியனும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கச்சே, அதுவும் எல்லாம் எவ்வளோ சொல்லி கொடுத்து கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கச்சே கூட சமாசிரணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனையோ தயக்கம், எத்தனையோ முடியாத போகிறதுன்ற ரொம்ப இடம், எத்தனையோ பறக்க வேண்டியிருக்கு, இது எவ்வளோ பறக்க வேண்டியிருக்கு. ஆச்சு ஏதோ வாங்கியா பாஸ்போர்ட் வாங்கியாச்சு, விசா கிடச்சாச்சு, படிக்க போகணும், அவங்க வந்துடுத்து, கால் லெட்டர் வந்துடுத்து, கை லெட்டர் வந்துடுத்து, மூக்கு லெட்டர் நாக்கு லெட்டர்னு எதையாவது ஒன்று சொல்லிட்டு பறக்கிறா பாவம் ஒருத்தரோட ஒருத்தர். ஆனால் இந்த சுவாமியினுடைய தானே இந்த இந்த நிஷ்டையை பார்த்தா யாருக்காக இருந்தாலும் சிலிப்போம். குழந்தை நடந்து நடந்து வந்துட்டார், ஆச்சாரியனை சேவிச்சுண்டு ஆச்சாரியன் பார்த்தார் தேரவந்தூர் ஆண்டவனுக்கு ரொம்ப ஏடா குழந்தை சோசலையிலேருந்து வந்திருக்கேடா அதான் கரிசியம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சமாசிரணம் ஆச்சு, 14 வயசுல சமாசிரேணும், 14 வயசுல சமாசிரேணும், 14 வயசுல சமாசிரேணும் பெருசு கிடையாது, பதினாலு வயசுல எத்தனையோ குழந்தைகள் பண்ணிக்கிறா, இந்த காலத்திலயும் பண்ணிக்கிறா. பதினாலு வயசுல சமாசீரனம் பண்ணின அந்த தேரழுந்தூர் ஆண்டவனை சேவிச்சுட்டு, தேரழுந்தூர் ஆண்டவனுடைய மகிமையில ஈடுபட்டு 134 ஸ்லோகம் கவிதை பண்ணி அன்னைக்கே ஆண்டவன் கிட்ட சமர்ப்பிச்சிருவர். சமாசீரனம் பண்ணிட்டு உடனே அந்த ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினாலே கிடைச்சதான புருஷார்த்தத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டு 134 கவிதை, சம்ஸ்கிருத கவிதை ஸ்லோகம் பண்ணி தேரழுந்தூர் ஆண்டவனுடைய பெருமையை சமர்ப்பிச்சாராம். அதான் என்ன பாருங்க, எப்படியான பிற்காலத்துல எவ்வளவு உசந்த ஆச்சாரியரா வரப்போறாருன்றதுக்கு எப்பேற்பட்ட எவிடன்ஸ் அது. சுவாமி ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப அனுகிரகிச்சாச்சு சுவாமி. இந்த ஆச்சாரிய பக்தி விசேஷம் கொஞ்ச நஞ்சம்னு இல்லை, அப்படி எழுதியிருந்தார். அடுத்தது சுவாமிக்கு கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமத்தும் போது சுவாமிக்கு கொஞ்சம் பேர், அதுக்குள்ளே நல்ல பேர் வந்துடுத்து, மைசூர் வித்வான் கோபாலாச்சார் அப்படின்னு. கொஞ்சம் இதுவாக மைசூர் வித்வான் கோபுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா, மைசூர் வித்வான் கோபாலாச்சார்னு கொஞ்சம் சின்னவாள்லாம் சொல்லுவா. நல்ல மைசூர் வித்வான்னு நல்ல பேர் வந்துடுத்து. அப்புறம் சுவாமி கிரகஸ்தாசிரமம் ஏற்பட்டது. கிரகஸ்தாசிரமம் தலக்காடுன்னு ஊரில் சுவாமிக்கு வேட்டாமாச்சு. சுவாமி தேவிகளுக்கு பூர்வாசிரமத்தில் ஜெயலட்சுமின்னு திருநாமம். சுவாமிக்கு குடும்பமும் பெருசாகிடுத்து. ஆறு ரெண்டும் எட்டு குழந்தைகள் சுவாமிக்கு, ஆறு பொன் குழந்தைகள், அப்புறம் ரெண்டு புருஷ குழந்தைகள், எட்டு குழந்தைகள். எட்டு குழந்தைகளோட பெரிய குடும்பங்கள் இருந்தாலும் சுவாமி அனுஷ்டானம் குறவில்லை, கிரந்தங்கள் சேவிச்சுட்டு இருக்கிறதுல குறவில்லை. ஏதோ ஒரு சின்ன உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்தார், ஒரு ஸ்கூல் வாத்தியாராக போயிட்டு இருந்தார். சாக்லேஷ்புரம்னு ஒரு ஊரில் சின்ன ஸ்கூலில் ஒரு வாத்தியாராக போய் அதில் இருக்கிற லகுவான சம்பளம் அது போகும். இதை வச்சு பெருமாள் நமக்கு ஜீவனம் என்ன சங்கல்பிக்கிறாரோ போகும். இதுக்கு மேலே பறந்து கொண்டு நம்முடையான நிஷ்டையை விட்டுட்டு சாந்தியை, மனசாந்தியை விட்டுட்டு அலையிறதுன்றது வேண்டாம்னு திருவுள்ளத்தோட ரொம்ப அமைதியாக எழுந்திருந்தார் சுவாமி. சுவாமியை பற்றி சொல்லச்சு, சுவாமியினுடைய குமாரர் இப்போ இருக்கார் அங்கே சோசலையில், அவர் பக்கத்தில் அங்கே மைசூர் கிட்ட இருக்காரோ இல்லையோ, அவர் இடத்துல ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், அப்பா சாப்பிட்றதுக்கே ஆசைப்பட மாட்டார் அப்படின்னு. அதுவும் அந்த மாமி வந்து கூப்பிடுவாளாம், சாப்பிட வாங்களேன் அழி ஆயிடுத்து அப்படின்னு. என்ன எப்போ பார்த்தாலும் சாப்பிடணுமா மாடா, ஏன் எனக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பிடணும்னு கூப்பிடுற அப்படின்னு. அது எப்போ பார்த்தாலும் கூப்பிடுவாளா, இவரே சாப்பிட்றது ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி தான், அது ரெண்டு வாட்டிலையும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப லகுவாக சாப்பிடுவார். இது மைசூர் ஆண்டவனை சேவிச்சவாளுக்கு தெரியும். அந்த காலத்தில் சொல்லுவாள், சீதைக்கு வயிறே கிடையாது அப்படின்னு. அது மாதிரி இளையோ என்னும் விடையாள் விடும் இளையோ நொடும் போனான்னு கம்பன் சொல்லுவோம். அது வயிறே கிடையாது, இந்த சீதைக்கு வயிறே கிடையாதோ அப்படின்னு தோணுமோ. அது மாதிரி அது சுவாமியினுடைய அந்த இந்த உதர பாகத்தை பார்த்தா ரொம்ப மெல்லிசாக எழுதிருப்பார். அடியேன் சுவாமியை சாட்சாத்தாக சேவிச்சதெல்லாம் சுவாமி ரொம்ப ஸ்ரீகாரிய சுவாமியாக இருந்தபோது தான் சேவிச்சிருக்கேன். நான் சேவிச்ச அத்தனை வருஷ காலத்துலேயும் ஒரே மாதிரியாக சின்ன ரொம்ப மெல்லிசான இடைப்பகுதியாக இருப்பார். அந்த சுவாமி குமாரர் சொன்னது சரியாக தான் இருக்கும், சாப்பிட நான் என்ன மாடா வேலை வேலைக்கு சாப்பிடணும்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னால் சாப்பிடவே மாட்டாராம். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டார்னா அதோட அவ்வளோதான். அது மாதிரி யாரும் இருக்க முடியாது. எல்லாருக்கும் சாப்பிட்டா தான் உடம்பே முடியறது, வேறு காரியங்கள் பண்ண முடியுது, அலைக்கும் அலைய முடியறது. எப்படியோ அது ஏதோ ஒரு ஆத்ம வேகம்தான் அது. அந்த சத்விஷயத்தை வாசிக்கிறது, நல்ல சிந்தனைகள், அது கிரந்தங்களில் ஊர்த்தம், அப்படியே ஆத்மாவானது பகவான் அவனாலே ரட்சிக்கப்படுகிறது, ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே குறவில்லை அப்படின்ற ஒரு மன திருப்தியிலேயே இந்த திருப்தி எல்லாருக்கும் அப்பப்போ எப்போவாவது வரும். சுவாமிக்கு எப்பவும் அந்த திருப்தியிலேயே சுவாமிக்கு ஒரு ஜீவனத்துக்குன்னு ஒரு கவலை இல்லை, சாப்பாட்டை நினைக்கிறதுன்றதான கவலை கூட கிடையாது. அது ரொம்ப என்னமோ ஒரு பெரிய விக்கிரகம் மாதிரி எழுந்திருந்தார் தான் சொல்லணும். நாம் ஆராதனத்துக்கு வச்சிருக்கிற விக்கிரகத்துக்கு அது என்ன சாப்பாட்டை பற்றி கவலைப்படுறதுன்னு நாம் ஏதானா யோசிக்கிறோமா? ஏதோ நம்மளால் முடிந்த அளவுக்கு ஆராதனம்னு பண்ணி இறக்கட்டுறோம் அவ்வளோதான். சுவாமி அதே போல் ஒரு ஏதோ விக்கிரகம் மாதிரி வாழ்ந்துட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தாருன்னு சொல்ல முடியா இருந்து. சுவாமி திருமேனியும் அப்படி தான், நல்ல கம்பீரமாக இருப்பார், வசரமாக இருப்பார், தேஜஸ்வியாக இருப்பார், விக்கிரகம் மாதிரி இருப்பார். சுவாமியினிடத்துல மைசூர் ஆண்டவனிடத்துல பூர்வாசிரமத்திலே தம்பர ஆண்டவனுக்கு ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப ஆசை அவர் இடத்துல. அதனால தனக்கு அடுத்த ஆச்சாரியாளா வரக்கூடியவா யாரா இருப்பாள்னு யோசிக்கச்சே செம்பராண்டவன் மைசூர் கோபாலாச்சாருக்கு பிரேஷ மந்திரம் உபதேசம் பண்ணார். திருக்குழந்த ஆண்டவனுக்கும் பூர்வாசிரமத்திலே பிரேஷ மந்திரம், அதே மாதிரி மன்னார்குடி கனப்பாடி சுவாமி நரசிம்மாச்சார் சுவாமி மூணு பேருக்கும் பிரேஷ மந்திரம் உபதேசம் பண்ணி மூணு பேர்ல தான் யாராவது ஒருத்தர் இதுக்கு அடுத்தவாளா ஆச்சாரியாளா வருவா அப்படின்னு ஊகிச்சு வச்சிருந்தார் சுவாமி. அது அதுக்கப்புறம் அதனால திருக்குழந்த ஆண்டவனுக்கு என்ன ஒரு ஸ்தானம் வச்சிருந்தாரோ அதே மாதிரியான ஸ்தானத்தை தான் மனசுல செம்பராண்டவன் சங்கல்பிச்சு வச்சிருந்தார். மைசூர் ஆண்டவன் அந்த மாதிரியாக சிறுநாள் அடிநாளிலிருந்தே ரொம்ப வசத்தியான ஆச்சாரியரா வரக்கூடியவரா இருந்தார். அப்புறம் சுவாமிக்கு தேரவந்தூர் ஆண்டவனிடத்துல பரநியாசம் ஆச்சு, அது தேரவன் பரநியாசம் ஆச்சு. ஆனா காலக்ஷேபம் பண்ண முடியல, ஏன்னா சுவாமிக்கும் இங்க குடும்பம் பெருசா இருக்கு இல்லையா, கூட பிறந்தவாழாம இருக்கா, வாழலாம் ரட்சிக்கணும் என்பதனால திருப்பியும் மைசூருக்கு வெளியாச்சு. அதனால காலக்ஷேபம் பண்ண முடியாம இருந்தது, ரொம்ப பெரிய குறையா இருந்தது. ஆனா திருப்பியும் ஆக்கூர் ஆண்டவன் ஸ்தானத்துக்கு வந்த பிறகு குடும்ப பொறுப்பு எதுவானா இருக்கட்டும், காலக்ஷேபம் எப்படி ஆச்சாரியாளிடத்திலே பண்ண வேண்டாமா? ஏற்கனவே சுவாமி சாகித்ய சிரோமணி வாசிச்சார், வியாக்கரண சிரோமணி வாசிச்சார், வேதாந்த சிரோமணியும் பாஸ் பண்ணார். இதெல்லாம் எப்படின்னா இப்பெல்லாம் சொல்ற மாதிரி சொன்னார், ஒரு எம்எஸ் ரெண்டு எம்எஸ் அப்படின்லாம் சொல்றாளே, இந்த காலத்து படிப்புல அதெல்லாம் மோகமா இருக்கு. அந்த காலத்துல இப்படி வித்வானா வரக்கூடியவா சம்ஸ்கிருதம் வாசிக்கிறவா சிரோமணி வாசிக்கிறதுல ரொம்ப மோகிச்சிருந்தா, அதுல சுவாமி மூணு சிரோமணி வாங்கினார், சாகித்ய சிரோமணி, வியாக்கரண சிரோமணி, வேதாந்த சிரோமணி, மூணு சிரோமணியும் வாங்கியிருந்தார். அதோட கன்னட பண்டிட்டு ஹிந்தி பண்டிட்டு இப்படி ஏதாவது மேல மேல கையில சர்டிபிகேட் வேற வாங்கிட்டே இருந்தார் சுவாமி. அப்புறம் இப்படி இருக்குச்சு, வேதாந்த சிரோமணியும் வாசிச்சா விட்டு வேதாந்த சிரோமணி வாசிக்கிறதுன்றது அது சிலபஸா வாசிக்கிறது, அதுல எல்லா சம்பிரதாயமும் வரும். அத்வைதம் என்ன சொல்லிட்டு மீமாம்சகன் என்ன சொன்னான், நையாயகன் என்ன சொன்னான், விசித்தாத்வைதத்திலையும் என்ன சொல்ற, அதெல்லாம் அப்படி கொஞ்சம் லகுவா எல்லாம் வரும். அதுக்கப்புறம் வேதாந்தமே காலக்ஷேபம் பண்றது, நம்ம கிரந்த சதுர்த்தியும் காலக்ஷேபம் பண்ணி அதுக்கு மேற்கொண்டு கத்து தத்துவமுக்தா கலாவும் சரதோஷினி தேசியம் கிரந்தங்கள்லாம் காலக்ஷேபம் பண்ணி இந்த வேதாந்த காலக்ஷேபம் பண்ணணும்னு ஆசை. அதுக்குள்ள தேரவந்துராண்டவன் திருநாட்டுக்கு எழுட்டார், தேரவந்துராண்டவன் திருநாட்டுக்கு எழுதின அன்னைக்கு சுவாமி பட்ட வேதனை எப்படியாக்கும் என்று அது சுவாமியே தன்னுடைய கையிலேயே கன்னடத்துல சுவாமி ஆச்சாரிய பரம்பரா பிரபாவம்னு ஒரு சங்கிரகமா ஒன்று சாதிச்சிருக்கார். அதுல சுவாமி தேரவந்துராண்டவன் திருநாட்டுக்கு எழுதிட்டாரேன்னு அன்னைக்கு அவர் அழுது அழுகிய தன் கைப்பட சாதிச்சிருக்கார். அவர் எத்தனை இழந்துட்டேன், எத்தனை இழந்துட்டேன், எப்பேற்பட்ட ஆச்சாரியர் ரத்தனை இழந்துட்டேன் என்று அந்த சுவாமியினுடைய அந்த பிரிவை பொறுக்க முடியாம தான் பட்ட வேதனைய தன் கைப்பட எழுதியிருக்கார் அந்த கிரந்தத்துல சுவாமி. ஏன்னா காலக்ஷேமம் பண்ண முடியாம போச்சு, கால ஆச்சாரியனிடத்துல காலக்ஷேமம் பண்ண முடியாம போச்சு. இதே இந்த சமயம் இங்க இருந்ததுனால திருக்குடந்த ஆண்டவன் தேரந்தூர் ஆண்டவன் கிட்ட ஆச்சரியமா நல்ல காலக்ஷேமம் எல்லாம் பண்ணியிருந்தார். ஆனா இவருக்கு அந்த மாதிரியான ஒரு வசதி கிடைக்கல, இவருடைய கிராமம் மைசூர்ல இருந்ததுனால. அதுக்கப்புறம் ஆக்கூர் ஆண்டவன் அவதரிச்ச பிறகு அது ஆக்கூர் ஆண்டவனிடத்துல காலக்ஷேபம் பண்ணணும்னு வந்துட்டார். கூடவே இருந்து ஆக்கூர் ஆண்டவனுடைய பலகாலம் இருந்திருக்கார் சுவாமி, கூடவே இருந்து எல்லா கிரந்த சதுர்த்தையும் காலக்ஷேபம் பண்ணி இன்னும் உத்கிரந்தங்கள்லாம் காலக்ஷேபம் பண்ணி ஆண்டவனிடத்துல ரொம்பவும் நெருக்கமா ஈடுபட்டு ரொம்ப ஆச்சாரியனை பிரியாம ஆச்சாரியரிடத்துல அத்தனை பக்தியோட ஆச்சாரியரை பிரியாம கூட கைங்கரியம் பண்ணி கொண்டு இருந்து ஆக்கூர் ஆண்டவனுடைய திருவடி நிழலாவே இருந்திருக்கார் சுவாமி. அந்த மாதிரியா இருந்து காலக்ஷேபம் பண்ணியிருக்கார், நாலு கிரந்தங்களும் காலக்ஷேபம் பண்ணார், இன்னும் மற்ற கிரந்தங்களும் யதாசக்தி பண்ணினார். அது மாதிரிலாம் ரொம்ப நெருக்கம் இப்படியே இருந்துன்னு இருக்குச்சே. ஆக்கூர் ஆண்டவன் யாத்திரையா எழுனார் இல்லையா, யாத்திரையா எழுச்சே ஆக்கூர் ஆண்டவனை எப்படி பெரிய ஆண்டவன் அப்புறம் தேரவந்தூர் ஆண்டவன் சோதனைக்கு எழுனாலோ அதே போல ஆக்கூர் ஆண்டவனும் சோதனைக்கு எழணும்னு ரொம்ப பிடிவாதமா பிரார்த்திச்சுட்டு இருந்தார். ஆக்கூர் ஆண்டவன் இந்த குழந்தை இந்த சிஷ்ய பையன் நம்ம பெரியாண்டவன் மாதிரி திருப்பியும் அங்க எழுதியிருந்து கொஞ்ச நாள் எழுதியிருக்கணும், தேரந்தூர் ஆண்டவன் எழுதியிருந்து அந்த அதே மாதிரியாக வந்து எழுதியிருக்கணும்னு ஆசைப்படுறானே, ஆக்கூர் ஆண்டவனுக்கும் ஆசையா இருந்தது. அதனால போகணும் போகணும்னு நினைச்சுட்டு இருந்தார். இருந்தாலும் தூர தேசமா இருக்கோ இல்லையோ, நடப்பயணமாச்சே. இவர் கேட்டுட்டே இருந்தார் சுவாமி, ஆட்டும் போகணும்னு. இப்படி சஞ்சாரமா புறப்பட்டார் சுவாமி ஆக்குராண்டவன். சஞ்சாரமா புறப்பட்டு நிறைய ஊர்களுக்கு ஆக்குராண்டவன் நிறைய 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 சஞ்சாரம் பண்ணியிருக்கார். அதெல்லாம் அன்னைக்கு ஆக்குராண்டவன் சரித்திரத்துல பார்த்துருக்கோமே, எல்லா ஊரும் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் அங்கே திருப்புல்லானி ஆழ்வார் திருநகரி வரைக்கும் பண்ணியிருக்கார், இந்த பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் பண்ணியிருக்கார், இந்த பக்கம் எல்லாம் கிழக்கெல்லாம் பண்ணியிருக்கார், காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்கார், மேலே இப்படியே வந்து வடக்கெல்லாம் வந்து திருவேங்கடம் வந்திருக்கார், சோசலைக்கும் போயிருக்கார் ஆக்குராண்டவன். அது சோசலைக்கு ஏன் போனார்னா, இந்த சுவாமிக்காகவே போனார். இந்த சுவாமிக்கு சுவாமியே இந்த சுவாமிக்காகவே போனார். நம்ம சுவாமி என்ன பண்ணார், ஆண்டவன் எழுதியாச்சு யாத்திரையாக எழுதிட்டு இருக்கார் அப்படின்னோடனே, இந்த காஞ்சிபுரம் எழுதி திருப்பதி எழுதின உடனேவே அங்கே எழுதணும்னு சொல்லி, அதில் சுவாமியினுடைய ஒரு கஷ்டம் என்னென்னா, ஏழை பண்ண பிரார்த்திக்க தான் முடியுமே, எப்படி ஆராதிக்கிறதுக்கு உண்டான திரவியம் கிடையாது சுவாமிக்கு, கையில் ஒன்றும் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, ஆராதிக்கிறதுனா இப்பெல்லாம் ஆராதிக்கிறதுனா ஒரு நாளைக்கு 200-300 மைல் கூட தள்ளி ஆச்சாரியன்னு எழுதியாருது. முன்னே அப்படி இல்லை, வழியேற ஆராதிச்சுட்டு போனோம். அங்கங்கே அங்கங்கே ஏற்பாடு பண்ணி ஒரு நாளைக்கு என்ன ஒரு 10 மைல் 20 மைல், அதுவே ரொம்ப கஷ்டம், நடந்து போச்சு. அப்படியே வேலை பண்ணிகிட்டே போனால் அங்கங்கே தங்கியிருந்து தங்கியிருக்கிற இடத்துலலாம் கூட திருவாராதனத்துக்கு பாதுகாராதனத்துக்கு ஏற்பாடு பண்ணினா, கூட சிஷ்யால் வந்து அவளுடையதான அன்ன ஆகாரங்களுக்கெல்லாம் அதுக்கும் சௌகரியம் பண்ணி கொடுத்துட்டு, அப்படியே பிக்ஷைக்கும் ஆராதனத்துக்கும் சிஷ்யாளுடையதான அவளுடையதான ஆகார சௌகரியங்களுக்கும் ஏற்பாடு பண்ணி கொண்டு, இன்னும் சில செலவுகள்லாம் இருக்கும், எல்லாத்தையும் பண்ணி கொண்டு அழைச்சுட்டு சோசலைக்கு போகணும்னு ஆசைப்பட தான் முடியுமே, பைசா ஏது. ஆனால் சளைக்கல சுவாமி. இன்னொன்று, இப்படி அழைச்சின்னு போச்சே அங்கங்கே அந்த 10 மைல் 20 மைல் அப்படின்னா, அங்கங்கே 10 மைல் 25 மைல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இடம் ஏற்பாடு பண்ணணும் தங்கிறதுக்கு. இடம் பாதுகைகள் இருக்குது, ஆராதனம் இருக்குது, ஆச்சாரியால் தங்கிறதுக்கு, அதனால் தங்கிறதுக்கு முகாம் ஏற்பாடு பண்ணணும். முகாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு எப்படி, என்ன வண்டியாக வச்சுருக்காரு சுவாமி, ஒன்றும் கிடையாது, ஏதாவது வண்டி இருக்கிறவா இந்த காலத்தில் காரில் போவா, அப்படியே ஏற்பாடு அங்கே போய் இறங்குவா, உடனே ஏதாவது அந்த மாதிரியாவது செய்யலாம் பாவம். அதுவும் வழி இல்லை சுவாமிக்கு. சைக்கிளை எடுத்துட்டு அந்த ஆச்சாரிய பக்தியை நினைச்சு பார்க்க முடியாது. சைக்கிளை எடுத்துட்டு அலையோ அலைன்னு அலைவாராம் சுவாமி. நம்ம ஆச்சாரியனுக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் எங்கே இடத்துல முகாம் தங்க வைக்க முடியும்னு சைக்கிளை எடுத்துட்டு ஒவ்வொரு ஊர் ஊர் ஊராக போய் வழியேற போய் அங்கே யாரையாவது கேட்டு, ஏற்கனவே இங்கே ஆச்சாரியன் ஏழச்சே இந்த மாதிரியான ஆண்டவன் பெரிய ஆண்டவன் திரையந்தூர் ஆண்டவன் 7 இடங்கள் என்னன்னு விசாரிச்சு அந்த இடங்களுக்கு போய் அவளிடத்துல பேசி இன்னும் ஏதாவது சௌகரியம் இருந்தால் ஏற்பாடு பண்ணிட்டு, இதே மாதிரியாக சுவாமியை திருப்பதியிலேருந்து மைசூர் வரைக்கும் அழைச்சின்னு போயிருக்கார். இது கூட பெரிய மைசூர் மைசூர் எழுதி சோசலைக்கு எழுதியாச்சு. சைக்கிளில் மெரிச்சுட்டு போய், சைக்கிள்னா நான் அலைஞ்சு தெரிஞ்சு தானே திரும்பி அங்கே போகணும், இங்கே வரணும், திருப்பி வரணும், ஆச்சாரியன்கிட்ட வந்து சொல்லணும், அடுத்தது போகணும், அடுத்த ஸ்தானம் ஏற்பாடு பண்ணணும் இப்படின்னு. இதில் ஆசை ஒன்று தான் கையில், சொத்தை ஒழிய பைசா கிடையாது. இப்படியே எழுதியாச்சு. அப்புறம் சோசலைக்கு பரமானந்தப்பட்டாச்சு. அங்கே ஆண்டவன் சோசலைக்கு எழுதின போது சிவா ஆண்டவன் மைசூர் பிராந்தியங்களுக்கு ஆக்குராண்டவன் ஆக்குராண்டவன் மைசூர் பிராந்தியங்களில் வேலை பண்ணின போது, சோதலைக்கு மாத்திரம் இல்லை, அங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் அது இது இந்த மைசூரை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவன் அழைச்சிட்டு போய் அங்கே ஆச்சாரியன் வந்திருக்கார், ஆச்சாரியன் வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும், அதான் அங்கே விஷயம், திருநாராயணபுரத்துக்கு எழுதியாச்சு ஆக்குராண்டவன் எங்கே போனாலும் ஒவ்வொரு நாளும் 100 பேர் அல்லது 150 பேர் வந்து சமாசிரயணமோ பரநியாசமோ பண்ணிக்கிற மாதிரியான ஏற்பாடு பண்ணினாருன்னா, அது பாருங்கள் என்ன ஒரு ஆர்கனைசிங். ஒரு அந்த ஒன்று கையில் கை முதல் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஈஸ்வர சங்கல்பந்தான், ஈஸ்வரன் தான் பலம் என்று அப்படி ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு ஃபெனட்டிக்னு கூட சொல்லலாம், அந்த வார்த்தையை பெரியவாள் ஆச்சாரியால் சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தில் அப்படி ஒரு அத்தியவசாயம் ஒரு நாளைக்கு எழுதி வச்சிருக்க. ஆக்குராண்டவன் மைசூர் பிராந்தியங்களில் சஞ்சாரம் பண்ண போது ஒவ்வொரு நாளும் 100 பேர் 150 பேர் அவசியமாக வந்து பரநியாசம் வர சமாசீனம் பண்ணிப்பா, அந்த மாதிரியாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணினார் சுவாமி மைசூர் கோபாலாச்சார். சோசலைக்கு வேலை பண்ணினார், சோதனை கேள்வி பண்ணி அங்கேயும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஆராதிச்சார். ஆக்கூர் ஆண்டவனும் பாவம், இந்த குழந்த பையனிடத்துல இந்த சுவாமியிடத்துல இருக்கிற ஒரு அபிலாஷையினால எல்லாத்தையும் எந்த விதமான அசௌகரியத்தையும் அதெல்லாம் அசௌகரியமாகவே நினைக்காம சன்னியாசியாதவன், சன்னியாசிக்கு என்ன வேணும், சன்னியாசிக்கு ஒன்றும் வேண்டாம். ஸோ இருக்கிற வரைக்கும் குழந்தைகளை அனுபவிச்சுருக்கணும்னு அந்த ஆசையில் சுவாமியோட எழுதியாச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய சாகசமான விஷயம். அது சம்பந்தப்படாதவர்களுக்கு இது ஒன்றும் ஒரு விஷயமாகவே தெரியாது, ஆனால் சம்பந்தப்பட்ட அதனாலே லாபம் அடைஞ்ச ஜீவாத்மாக்களுக்கு இந்த இத்தனையும் யாரால கிடைச்சதுன்னா இவ்வளவு சாகசங்களும் இந்த மைசூர் ஆண்டவன் பூர்வாசிரமத்தில் ஹரிகர் வரும் கோபாலாச்சார் பண்ணி கொடுத்து தான். இப்போ ஏற்பட்டவாளெல்லாம் நினைச்சா இவ்வளவு ஆச்சாரிய பக்தியும் இவ்வளவு சிரமமும் கையில எந்த முதல் இல்லாமல் அப்பையும் கூட அவர் தெய்வ பலம் ஆச்சாரிய பலத்தையே நம்பிக்கொண்டு இத்தனை பெரிய காரியங்களை பெரிய தியாகமாக செஞ்சு நமக்கா அடுத்த வேளை ஐயோ ஆஃபீஸ் போகணுமே, அடுத்தாச்சும் அந்த கமிட்மெண்ட் இருக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் ஆச்சாரியனை ஒரு பார்த்து சேவிச்சு ஒரு அஞ்சலி பண்றது, அதுவே அஞ்சலி பண்ணினதுக்கே எத்தனையோ நம்ம சம்பிரதாயத்துக்காக சாதிச்சுட்டோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அடிப்படையான எண்ணம் வந்துடுறது. பாப்பாடா ஏதோ பெரிய நல்ல விஷயத்த பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆண்டவன் பண்ணி இந்த மைசூர் ஆண்டவன் பண்ணினதான இந்த நல்ல விஷயங்களெல்லாம் நினைச்சு பார்த்தா நாம் செய்யறதெல்லாம் ஒரு தூசு தட்டுறது கூட ஆகாது. அப்படியாக்கும் சுவாமிகள் இருந்தார் மைசூர் கோபாலாச்சார். அதனால அப்ப இத இப்ப ஏற்பட்டவருடையதான சரித்திரத்தை நமக்கு தெரிஞ்சுக்கும்படியாவோ இல்ல கேட்கும்படியாவோ கிடைக்கிறதே நமக்கே ஒரு பெரிய புல்லரிப்பா இருக்கு. நாங்க எத்தனையோ ஆச்சாரியால இந்த பரம்பரையிலே பார்த்துட்டோம், அவளுடைய மகிமையெல்லாம் நினைச்சு பார்த்தோம். ஆனா இப்படி சமீபத்துல அதுதான் அங்க விஷயம், இதோ இந்த சமீபத்திலே இப்படி உலகம் எங்கேயோ தசை திரும்பி போயிட்டு இருக்குச்சு. அதுவும் ஒரு விஷயம் அவசியமா சொல்லணும், ஏன்னா இந்த 1940s அந்த வாக்கில் எப்போ தாக்கூர் ஆண்டவன் ஆச்சாரியராக எழுந்த காலத்தில் பொதுவாகவே இப்போ இது இந்தியாவிலேயே மகா ஏழ்மை, ஏழ்மைன்னா ஏழ்மை இதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் ஏழ்மை கிடையாது. 1932 வாக்கில் ஆண்டவன் திறந்த ஆண்டவன் பரமதிச்சா விட்டு 1947 வரைக்கும் 15 வருஷம் நம்ம ஆச்சாரியன் எழுந்திருந்தார். நமக்கே தெரியும் 1947 ஃப்ரீடம்லாம் கிடச்சிது என்றெல்லாம் சொல்வாளவுலேயே வெள்ளக்காரன் இந்த கண்ட்ரி இப்படி ஒரு உருப்படாத கண்ட்ரியாக இருக்குது, இது ஒன்று மகா பஞ்ச பட்டினி பிடிச்ச தேசமாக இருக்குது, இதை வச்சு நீ இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னு சுரணினதெல்லாம் சுரண்டியாச்சு, இனிமேல் இதை வச்சு இந்த நம்மால் நாம் இனிமேல் கொடுத்தால வழி இந்த ஜீவன் இந்த தேசம் ஜீவிக்காதுன்னு தான் விட்டுட்டு போயிட்டான். ஏதோ இவாளெல்லாம் இது பண்ணால் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படி இப்படின்னு எது சொன்னாலும் அது 1940s வந்த பஞ்சம் இருக்கு, அந்த பஞ்சத்தில் பயந்து போய் விட்டுட்டு போயிட்டான்னு கூட சொல்லலாம். உண்மைதான், அப்போ எல்லாரும் எத்தனைலாம் சிரமப்பட்டிருக்கா அந்த சமயத்தில் அந்த 1940s மரவள்ளி கிழங்க வச்சுட்டு அதை சுட்டு சாப்பிட்றதுக்கு மரவள்ளி கிழங்கு ரேஷனில் கொடுத்தான் வெள்ளக்காரன். ஏன்னா அரிசி கொடுக்க முடியாது, கோதுமை கொடுக்க முடியாது, ஒரு வஸ்து கிடையாது, பஞ்சம்னா அப்படி ஒரு பஞ்சம், அது வேறு வேர்ல்டு வார் வேறு, குட்டி சுவராக போச்சு இந்தியா. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஐஸ்வர்யத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சந்தர்ப்பம் இதெல்லாம் இப்போ நாம் சொல்கிறதுக்கு மைசூர் ஆண்டவன் இவ்வளவு தூரம் சாதிச்சார்ன்றதுக்கு அந்த மாதிரியான ஏழ்மை பார்த்த பேயாட்டம் போட்டுன்ற சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாரும் என்ன பண்ணால், பொதுவாக வைதிகாலை பற்றி சொல்கிறேன், பொதுவாக வைதிகாலெலாம் ஐயோ நான் தான் இப்படி இருக்கோமே, நம்ம குழந்தைகளாவது ஏதாவது எங்கேயாவது ஒரு வெள்ளக்காரங்கிட்ட ஒரு படித்து ஏதாவது ஒரு படிப்பு படித்து வெள்ளக்காரன் கை காட்டினான்னா அவன் கை காட்டினா ஏதாவது ஒரு உத்தியோகத்தை போ சம்பாதிச்சுட்டு குழந்தை படிச்சு போட்டோமேன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் மொத்தம் இந்த வைதிகத்தை முழுக்க முழுக்க பெரிய முழுக்க போட்டு போயிட்டா வைதிகால் எல்லாரும். உண்மை அதுதான், ஏன் வந்து வைதி ஒரு தலைமுறையில் ஏன் எப்படி வைதிகம் அழிஞ்சதுன்னா இதுதான் காரணம். ஒரே தலைமுறையில் வைதிகம் அழிஞ்சதுக்கு காரணம் இந்த 1940s வந்த பஞ்சம்தான். அப்படி திகைச்சு போயிட்டா எல்லாரும், என்ன அரைவயிறு கால் வயிறு சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் போச்சு. இந்த வைதிகத்தை நம்பி இந்த வேதத்தை நம்பி இப்படி ஆகிட்டோமே, நம்ம குடும்பத்தை என்ன பண்ணுவோம் என்று யாருக்கும் பழைக்க முடியாத போது வேதத்தை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் என்ன பண்ணுவோம், அப்பாவும் மற்றவாள்லாம் சமிருத்தியாக இருந்தால் வைதிகாலுக்கும் பழப்பு உண்டு, யாருக்கும் பழப்பு இல்லாத போது என்ன பண்ணுவோம் அப்பாவும். அதனால் எல்லாரும் நடுநடுங்கி போயிட்டா, அதனால தான் மொத்த வைதிகாலம் அப்படியே முழுக போட்டா. இந்த வைதிக ஜீவனம் சம்பிரதாயமான பழப்பு ஏதோ பிடிவாதமா அப்படியே வைராக்கியத்தோட வாழ்ந்துடலாம் என்பதெல்லாம் மொத்தமும் மொத்தமும் அப்படியே தலைமுழுக்கு தற்பயாமி மொத்தம் தூக்கி போட்டுட்டு ஓடி போயிட்டா எல்லாரும். ஆனா அந்த சந்தர்ப்பத்துல போகாத அப்ப ஏழ்மையா இருந்தாலும் சரி எவ்வளவு சிரமமா இருந்தாலும் சரி எப்படி பெரியவாழ் வழியை விட்டு எப்படி மாறுவோம், எப்படி மாற முடியும், எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷமா வந்த இந்த வைதிகமான சம்பிரதாயம் இது எப்படி மாறுவோம் அப்படின்னு மாற தெரியாம மாற பிடிக்காம நிலைச்சு நின்றவாளுடைய ஏதோ ஒரு சின்ன கிளைகள் தான் இன்னும் கூட அந்த வைதிகம்ன்றதான வேஷத்துல நடமாடின்னு இருக்கு. அந்த அதை பார்த்தா இந்த மைசூர் கோபாலாச்சார் அப்படியான ஒரு ஒரு கஷ்ட தசையில கூட ஆச்சாரிய பக்தியோடையும் சம்பிரதாயத்தோடையும் ஆச்சாரத்தோடையும் இருந்து அது ஒரு காப்பாத்தி நிமித்தினார். இந்த நம்ம ஆசிரம சம்பிரதாயமும் அங்கெல்லாம் கூட சோசலையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கூட கிடைக்கணும்னு அப்படி அந்த மாதிரியான ஒரு ஒரு பிரதிஷ்டைய உண்டாக்கி வச்சார்ன்றது கூட இருந்து வாழ்ந்து பார்த்தவாளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏதோ அடியேன் கொஞ்சம் ஒன்று ரெண்டு கேட்டேன், அதனால கேட்டதை வச்சு உங்களுக்குலாம் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்குலாம் என்னோட அதிகமாக கூட தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இந்த இப்பேற்பட்ட ஆச்சாரியால் எல்லாம் நேர பார்த்தவாளே இருக்காளும் இல்லையோ, நேர பார்த்தவா இருக்கா, இன்னும் மைசூர் தேசத்திலே அவரை பற்றி இன்னும் நன்னா தெரிஞ்சவாள்லாம் இன்னும் இருக்கா. அதனால இப்படி இப்படி சுவாமியினுடையதான ஒரு பெரிய சாகசமான விஷயம். இது போக இப்ப சொன்னது இங்கேருந்து மைசூருக்கு போனது வரைக்கும் சொன்னோம், திரும்பி மைசூர்லேருந்து திரும்பி ஆண்டவன் நினைச்சே அந்த பக்கமா இவள்கிட்ட சத்தியமங்கலம் ஈரோட வழியா போகலாம்னு கொஞ்சம் சுருக்கவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்குறாண்டவன் அது சுருக்கவா இருக்கு எழுதணும்னா அந்த பக்கமா சைக்கிள்ல மிதிச்சுண்டு இது இன்னும் இந்த பக்கமா சைக்கிள் மிதிச்சுட்டு போறதாவது பரவாயில்ல, ஏதோ ஒரு ரோடாவது இருக்கும், அந்த பக்கமா சைக்கிளை மிதிச்சுண்டு சுவாமி ஒவ்வொரு இடமா ஆச்சாரியனுக்கு வழி பண்ணி கொடுத்துண்டு அப்புறம் சுவாமி ஸ்ரீரங்கம் எழுதி அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் எழுதினார் கூட எழுதியாச்சு. அப்போ மைசூர்லேருந்து அங்கே சோசலையிலேருந்து திருப்பியும் ஸ்ரீரங்கம் வரைக்கும் அந்த வழி மைசூர் வழியா சத்தியமங்கலம் காடுகள், சத்தியமங்கலம் காடுனாலே இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் வீரப்பன் காடுன்னா பேர் அதுக்கு, அந்த மாதிரியான அந்த பயங்கரமான காடு, இப்போவாவது நல்ல வசதிகள் வந்துடுத்து போக்குவரத்துக்கெல்லாம் ஓரளவு, அப்போ பயங்கரமான காடு அந்த வழியாக யாரும் போனால் திருப்பி உயிரோடு திரும்பி வருவோன்னு கூட கிடையாது, அந்த மாதிரியான காடுகள் அதனால் நல்ல மிருகங்களும் பாம்புகளும் நிறைஞ்சு அந்த காடு வழியாக சுவாமி ஏற்பாடு பண்ணி வழியை மிதிச்சுண்டு சைக்கிளை மிதிச்சுண்டு வந்து ஆச்சாரியனுக்கும் எல்லா வசதிகளும் அங்கங்கே எல்லாம் ஒரு 15 மைலில் 15 மைலில் 10 மைலில் வசதி பண்ணி கொடுத்துண்டு ஆச்சாரியனை கூடவே இருந்து அழைச்சின்னு வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து சேர்த்தாருன்னா இது எப்படி இருக்குன்னா அந்த காலத்திலே பாஷ்யக்காரர் காஷ்மீரத்துக்கு நடந்து போனார் சிஷியாலோட அவ்வளோ சிரமப்பட்டு போனார் அப்படின்னு போயிட்டு திரும்பி வந்தார்னு சொல்லுவாளே அது மாதிரி இருக்குது. பாஷ்யக்காருக்காவது சிஷ்ய சமிருதி அதுவும் சிஷ்ய சமிருதி அதெல்லாம் ஒரு பெரும்படி சமாச்சாரம், பாஷ்யக்காருக்கு பெரும்படி சமாச்சாரம், சிஷ்ய சமிருத்தி உண்டு, அதே மாதிரி சிஷியாளுக்கு ஐஸ்வர்ய சமிருத்தியும் இருந்தது, மற்றபடி காவலுக்கு மனுஷாலெலாம் இருந்தால் ஒன்றும் கிடையாது பாவம், ஏகாக்கியா இந்த சுவாமி இவ்வளோ பாடுபட்டிருக்கார் என்று ரொம்ப இதெல்லாம் நினச்சி பார்த்தா மற்ற விஷயங்கள் நினைக்கிறதுக்கே பிடிக்காது. அந்த மாதிரியான ஒரு ஆச்சாரிய பக்தியை சுவாமியிடத்துல பார்த்துருக்கோம். மைசூர் காடுகள் வழியாக அழைச்சின்னு வந்து ஆசிரமத்தில் ஆச்சாரியனை சேர்த்து ஸ்ரீரங்கத்தில் கொண்டு வந்து சேர்த்து அப்படி ஒரு பெரிய சாகசமான காரியம், அதே பெரிய மகாபுருஷால் தான் இந்த மாதிரியான ஒரு காரியங்கள்லாம் செய்ய முடியும். அப்புறம் சுவாமி நம்ம தெம்பராண்டவன் திருநாட்டுக்கு வெளியாச்சு, தெம்பராண்டவன் திருநாட்டுக்கு வெளியாகட்டும், அப்புறம் நம்ம திருக்குழந்த ஆண்டவன் எழுந்தார், திருக்குழந்த ஆண்டவன் 26 வருஷம் எழுந்திருந்தார், 26 வருஷம் எழுந்திருந்தபோ சுவாமிக்கு 20 வருஷம் ஆனதுலேருந்தே கவலை வந்துடுச்சு, ஆச்சாரியனுக்கு திருக்குழந்த ஆண்டவனுக்கு இவ்வளவு தூரம் இதை ஸ்தாபிச்சாச்சு, இன்னைக்கு ஆண்டவன் சம்பிரதாயம்னா அநேகமாக பாரதத்தில் இருக்கிற எல்லா நல்லவாளுக்கும் தெரியும், அந்த மாதிரி ஒரு பெரிய பிரதிஷ்டையை உண்டாக்கியாச்சு, சிஷியாலாம் நிறைய 100,000 சேர்த்தாச்சு, இவ்வளோ சிஷியாளுக்கு அடுத்த ஆச்சாரியன்னு யாரை சொல்லுவேன்னு ரொம்ப கவலைப்பட்டாச்சு. பெரியாண்டவன் தன்னிலையில் போயிருந்து கையை கூப்பி கண்ணில் ஜலத்தோடு கேட்டாள் அடுத்த ஆச்சாரியனை யாரா வச்சிருக்கீர், யாரா நினச்சிட்டு இருக்கீர் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாகும் திருக்குழந்த ஆண்டவன். திருமேனிலையும் ரொம்ப நோவி சாத்திண்டாச்சு, திடீர்னு பெரிய நோவா சாத்திண்டாச்சு 87. அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட்டார் பாவம், என்ன பண்ணலாம், யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கலாம்னு. அப்போ மைசூர் கோபாலாச்சார் ஸ்ரீகாரியமாக இருந்தார், ஸ்ரீகாரியமாக இருந்தாலும் சுவாமிக்கு வயசு 2 வயசு தானே வித்தியாசம், ஆனால் திருடகாத்திரா இருந்தார் சுவாமி, நல்ல கம்பீரமாக நிமிந்து இருப்பார், நிமிர்ந்து இருப்பார், நிமிர்ந்து நடப்பார், எல்லாம் கம்பீரமா இருந்தார். அதனால சரி இவருக்கு தான் கொடுக்கலாம். என்ன செம்பராண்டவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர், ஏற்கனவே பிரேஷ மந்திரம் உபதேசம் ஆயிருக்கு, ஏற்கனவே ஸ்தானத்துக்கு வந்திருப்பார். ஒருவேளை திருக்குழந்தாண்டவன் அறவே முடியாதுன்னு சொல்லியிருந்தா அப்போ சுவாமி அப்போ ஸ்தானத்துக்கே வந்திருப்பார். அந்த மாதிரி ஸ்திதி இருந்தது. அப்போ அப்படியெல்லாம் இருந்ததுனால பூர்வாச்சாரியால் ஏற்கனவே இவரை உத்தேசிச்சிருந்ததுனால மைசூர் கோபாலாச்சாருக்கே கொடுத்து விடலாமா அப்படின்னு இருந்தது. ஆனால் இருந்தாலும் வயசை பார்த்தா 2 வயசு தான் வித்தியாசம். சுவாமி திருமேனி பாங்கா இருந்தாலும் வயசை பார்த்தா 2 வயசு தான் வித்தியாசமாக இருக்கு, என்ன பண்ணலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கவலையில் இருந்தார். ரொம்ப கவலையில் இருந்தபோது வேறு ஆச்சாரியால் யாரையும் நியமிக்கும்படியாகவும் ஒன்றும் தோணலை. அப்படி தோணாமல் இருக்குச்சே, சரி இனிமேல் ரொம்ப திருமேனி அசக்தியாக இருக்குது, அது மைசூர் கோபாலஜா ஸ்ரீகாரியமா ஸ்ரீகாரியம் சுவாமிக்கு தெம்பாக தான் எழுதியிருக்கார். அதனால் பகவத் சங்கல்பத்தில் இன்னும் நன்னாக இருந்தார்னா இன்னும் கூட நிறைய வருஷம் எழுதியிருக்கலாமோ இல்லையோ. அதனால் நம்மால் முடியல, ஏற்கனவே பூர்வாச்சாரியால் உத்தேசிச்சிருந்தா, அதனால் இந்த சுவாமிக்கே கொடுத்துக்கலாம், மைசூர் கோபாலாச்சாருக்கே கொடுத்துக்கலாம் என்று தீர்மானித்து அப்புறம் 1988 பங்குனி மாதம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் பங்குனி ஸ்ரவணத்தில் இந்த டேட்டுன்னா 11/4/1988. இந்த 11/4/1988ன்றது ஏதோ ஒரு பெரிய ஒரு இண்டிகேட்டிவ் டேட் ஆகிடுது. ஏன்னா 11/4/1988 ஸ்தானம் கொடுத்தார். அடுத்தது 10/4/1989 இப்போ சுவாமி திருநாட்டுக்கு எழுத்தார். எக்ஸாக்ட்லி 365 days, ஒரு கரெக்டாக ஒரே வருஷம்தான் திருக்குழந்தாண்டவன் திருநாட்டுக்கு எழுத்தார். அது எதுவும் அது ஒரு வருஷம் முன்னாடி கையில் இருக்கிற பொறுப்பை கொடுத்துட்டு போகலாம்னு தோணி போய் கொடுத்தாரோன்னு தோணும்படியாக இருக்குது. சரியாக ஒரே வருஷம் 11/4/1988 10வது ஸ்தானத்துக்கு எழுனார் நம்ம மைசூர் ஆண்டவன். அதே கரெக்டாக ஒரு வருஷம் 10/4/1989 பங்குனி சுக்ல பஞ்சமி திருக்குழந்தாண்டவன் திருநாட்டுக்கு எழுதியாச்சு. இதில் என்ன ஒரு பெரிய இதுன்னா, சுவாமி திருநாட்டுக்கு எழுறதுக்கு முன்னாடி நம்ம மைசூர் ஆண்டவனுக்குமே திருமேனி பாங்கா இல்லை. அது ரொம்ப ரொம்ப வருந்த வேண்டிய விஷயமா இருந்தது. அப்போ மைசூர் ஆண்டவன் ஸ்தானத்துக்கு எழுனார், ஸ்தானத்துக்கு எழுதி ரொம்ப நன்னா நடந்தது. சுவாமியினுடைய ஆசிரம ஸ்வீகாரம் இருக்க ரொம்ப நன்னா நடந்தது. எத்தனையோ பேர் திரண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஆசிரமத்தில் திருக்குழந்தாண்டவன் திருக்கிறத்தாலே காஷாயம் திருதண்டம் சீகரிச்சுட்டாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு பெருமாள் எழு ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு சுவாமி வெள்ளியாச்சு. அந்த கோஷ்டி இன்னும் அப்படியே கண்முன்னால இருக்கு, பெரிய கோஷ்டியாக. அதில் திருக்குழந்தாண்டவனால் தான் எழ முடியாது, அது மைசூர் ஆண்டவன் ரங்கநாதன் மங்களாசாசனம் பண்ணுறதுக்கு அது எழுதியாச்சு. வீதி புறப்பாடாக அப்படி போயாச்சு, அந்த வீதி எல்லாம் சுற்றின்னு வந்தாச்சு. அந்த வீதி சுற்றின்னு வந்த கோஷ்டி இன்னும் கண்முன்னால் இருக்கு கம்பீரமாக. அத்தனை திருநட்சத்திரத்தில் கொஞ்சம் கூட முதுகு விளையாமல் அப்படி நிமிர்ந்து நின்றாகும் கோபாலாச்சார் சுவாமி, மைசூர் ஆண்டவன் சுவாமி அப்படி நிமிர்ந்து நின்றாகும். கையில் திருதண்டத்தை ஏந்திண்டு அந்த புது காஷாயத்தோடு அந்த வீதியில் ஏழின போது என்ன சேவையாக இருந்தது. இதே மாதிரி முன்னெல்லாம் ஆச்சாரியால் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணும்போது, அன்றைக்கி ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணும்போது இந்த இதில் அதாவது பெரியாண்டவன் சின்னாண்டவனுக்கு ஆசிரம ஸ்வீகாரம் கொடுத்தபோது, அப்புறம் இல்லை தேரந்தூராண்டவன் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ண போதெல்லாம் இப்படியே ஆசிரம ஸ்வீகாரம் பண்ண அன்னைக்கு ஸ்ரீரங்கத்து வீதியில் ஆச்சாரியால் ஒரு பிரதட்சிணமாக வந்தான்னு கேள்விப்படுறோம். அந்த மாதிரியான சேவையும் போது நிறைய பேர் திரண்டு வந்து சேவிச்சு புது ஆச்சாரியனை சேவிச்சுன்னு சந்தோஷப்பட்டா ஆரத்தி எடுப்பா, வீதி பூரா ஆரத்தி ஸ்ரீரங்கத்தில் வீதி பூரா ஆரத்தி மைசூர் ஆண்டவனுக்கு. அந்த பழைய காட்சிகள் நமக்கு கிடைக்கல, அதுக்கெல்லாம் நமக்கு அப்போ அந்த மாதிரியான சந்தர்ப்பம் கிடையாது. ஆனால் இப்போ மைசூர் ஆண்டவன் ஆசிரம ஸ்வீகாரம் ஆனதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் பூரா திருவிழாவாக ஆச்சரியமாக இது மாதிரி வரவேற்று ஆரத்தி எடுத்து அந்த வீதி புறப்பாடு நடந்தது. அப்புறம் ஆசிரமத்துக்கு வெளியாச்சு, பிரவச்சனமும் கூட பண்ணியாச்சு அன்னைக்கு மைசூர் ஆண்டவன். ஆனால் எப்படி எழுதி நன்னா எழுதியிருக்கார் அப்படின்னு நினச்சின்னு இருக்குச்சு. அது என்ன திருக்குழந்தாண்டவனுக்கு திருமேனியில் என்ன அசௌகரியம் வந்ததோ அந்த அசௌகரியம் சுவாமிக்கு வந்தது. அதுதான் ஒரு பெரிய அது ரொம்ப பெரிய யாரும் எதிர்பார்க்காததான. அதில் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டார். யாருன்னா திருக்குடந்த ஆண்டவன் தான் மனசு உடஞ்சி போயிட்டு. நன்னா இவர் இருப்பார்னு நினைச்சேன், நன்னா இருப்பார்னு நினைச்சோமே, இவருக்கும் இந்த மாதிரியான உடம்பு வந்துடுது. ஆனா இருந்தாலும் திருக்குடந்த ஆண்டவனுடையதான அந்த ஒரு இது அது என்ன ஆர்ஜவம்ன்றதான கல்யாண குணத்தை சொல்லணும். உடனே எழுதி வச்சுட்டார், சுவாமிக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அவர் எனக்கு அப்புறம் வந்து அவரை யாரும் குறைவா நினைக்கக்கூடாது, எனக்கு என்னென்னலாம் கௌரவம் உண்டோ எல்லா கௌரவமும் எனக்கு இப்போ எனக்கு அடுத்து என்னாலே இந்த ஸ்தானத்திலே நியமிக்கப்பட்ட மைசூர் கோபாலாச்சார் மைசூர் ஆண்டவனுக்கு ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேஜனுக்கு ஆசிரமத்திலே கட்டாயம் அளிக்கப்பட வேணும் என்று தன் கைப்பட எழுதி வச்சிருக்கார் சுவாமி. என்கிட்ட கூட அந்த காப்பி இருக்கு, தன் கைப்பட எழுதி வச்சிருக்கார் சுவாமி அந்த திருக்குடந்த ஆண்டவன். அது ஏன்னா மைசூர் ஆண்டவனுக்கு அத்தனை யோக்கியத்தை சுவாமி ஏதோ வயசுனாலே வயசு அதிகமானதுனாலே அது அப்புறம் வார்த்தக்கியத்திலே சில அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் இருந்த நாளெல்லாம் அவ்வளவு வசத்தியா ஒரு ஆச்சாரியராகவே இருக்க வேண்டிய அளவுக்கு அவ்வளவு மகிமையோட அது மகாஜானமா மகா ரொம்ப ஞானத்தோட ரொம்ப அனுஷ்டானத்தோட எல்லாத்த விட ரொம்ப ஆத்ம குணம் அமைதி அமைதினு மைசூர் ஆண்டவனை சேவிச்சாலே மனசுல ஒரு அமைதி வரும். அந்த மாதிரியான ஒரு அமைதியான ஆத்ம குணம் சாந்தி, அந்த சாந்தி அவரிடத்துல பார்க்கணும். ஒரு வார்த்தையும் ஒரு வரப்பத்தையும் ஒரு தப்பு வார்த்தையும் ஒரு ஜன்மம் பூராவும் பேசி அறியாதவர். அதான் அங்கே கோபாலாச்சார்கிட்ட இருக்கிற மைசூர் சுவாமி இடத்திலே இருக்கிற ஒரு ஆச்சரியம்னா, ஒரு வார்த்தையும் ஒருவரை பற்றியும் ஒரு வரியும் கூட சொல்ல மாட்டார். சம்பிரதாயத்திலே பார்க்குறோம் கூரத்தாழ்வான் அந்த மாதிரி எழுதியிருந்தார், கூரத்தாழ் ஒருவரையும் ஒரு நாளும் ஒரு வார்த்தையும் சொல்லி அறியாதவன் அப்படின்னே வார்த்தை வருது ஈடுல. கூரத்தாழ்வானை பற்றி சொல்லச்சே, ஒரு நாளும் ஒருவரையும் ஒரு வார்த்தையும் சொல்லி அறியாதவன் அப்படின்னு எழுதுறார் வீட்டில். அதுபோல மைசூர் கோபாலாச்சார் ஒருவரையும் ஒரு நாளும் ஒரு வார்த்தையும் தப்பு வார்த்தை நினைச்சு பார்த்து பேசினவர் கிடையாது. அது மாதிரியான ஒரு ரத்தனம் மாதிரியான ஆச்சாரியன்றதான ஸ்தானத்தை போல ஒரு சத்தான வித்வான்னு பார்த்தோம்னா அவர் ரத்தனம் மாதிரியான சுவாமி. அதனால இந்த சுவாமியினுடைய சரித்திரம் இன்னைக்கு பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் சுவாமியை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு, இருந்தால் அதை அடுத்த வாரம் சொல்லலாம். கவிதா கீர்த்திமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.
அடியேன் சுவாமி, அடியேன் ஆச்சரியமான அனுபவம், அடியேன்.
அப்புறம் இன்னைக்கு என்ன உங்க இந்த புயலை பத்தி அப்புறம் சொல்ல சொல்லுங்க ராத்திரி அப்பாவை.
அடியேன் கண்டிப்பா கண்டிப்பா அடியேன் அடியேன் அடியேன்.